மனிதர்களாக படைக்கப்பட்டுள்ள ஒவ்வொருவரும் தனியான வாழ்க்கை வாழும் விதமாக தனித்தன்மையோடு கூடிய குண நலன்களோடு அவர்களுடைய மனதிலிருந்து வாழ்பவர்களாக படைக்கப்பட்டிருக்கின்றார்கள். மனம் போட வாழ்க்கை என்ற அந்த அழகான இறைவனுடைய வாக்குகளை கொண்டு அவர்கள் படைக்கப்பட்டிருக்கின்றார்கள். ஒருபோதும் நாம் மனதை விட்டு விலகியவர்களாக வாழ்வதிலிருந்தும் நம்மை மாற்றிக்கொண்டவர்களாக மாறுபட்ட வாழ்க்கையை கொண்டவர்களாக வாழக்கூடாது. வாழ்வதிலிருந்தும் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். மனம் போல் வாழ்க்கை, எண்ணம் போல் வாழ்க்கை, எண்ணமே வாழ்வு போன்றவற்றை நாம் கேள்விப்பட்டிருக்கின்றோம். அகத்தில் என்ன இருக்கின்றதோ அது முகத்தில் தோன்றும் என்பதையும் நாம் அறிவோம். முகத்தினுடைய பிரதிபலிப்பை வைத்து அவர் கவலையோடு இருக்கின்றார் என்பதை அறிய முடியும், சந்தோஷமாக இருக்கின்றார் என்பதை அறிய முடியும், அமைதியோடு இருக்கின்றார் என்பதையும் அறிய முடியும், கோபத்தோடு இருக்கின்றார் என்பதை அறிய முடியும், பயத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் என்பதை அறிய முடியும். இவ்விதமாக முகத்தினுடைய மாற்றங்கள் ஒரு உணர்ச்சிக்கு மற்ற உணர்ச்சி வித்தியாசமானது. அகத்தின் அழகு முகத்திலும் தெளிவிட வேண்டும். ஒவ்வொருவருடைய முகமும் ஒவ்வொரு விதமானது. படைக்கப்பட்டிருக்கும் விதமே ஒருவர் முகம் போன்றது மற்றொருவருடைய முகம் இல்லை. இவையெல்லாம் நாம் கருத்தில் கொண்டு பார்க்கும் பொழுது ஒவ்வொருவருக்கும் தனித்தனியான தேவைகளை கொண்டு அவர்களுடைய மனம் சுகமான வாழ்க்கையின் பால் ஈடுபடுமாறு அவர்களை எந்த நேரமும் எச்சரித்துக் கொண்டிருக்கின்றது, நடைமுறைப்படுத்திக் கொண்டிருக்கின்றது, கட்டளையிடப்பட்டு கொண்டிருக்கின்றது. ஒவ்வொருவருக்கும் தனித்தனியான வாழ்க்கையை அமைத்த பின்னர் நாம் அதனை மறந்தவர்களாக கூட்டு வாழ்க்கையை ஆரம்பிக்கின்றோம். ஒருவர் மற்றவர் மீது நம்பிக்கை கொண்டவர்களாகவும் எங்களுடைய துன்பகாலங்களில் மனிதர்கள் உதவுவார்கள் என்ற அந்த எண்ணத்தை கொண்டும் கூட்டு வாழ்க்கையை ஆரம்பிக்கின்றோம். ஆனால் ஒவ்வொருவரும் தனித்தனித்தன்மையோடு வாழ்ந்தால் தவிர உள்ளத்தில் அவர்களுக்காக அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையை அவர்கள் எடுத்துக்கொண்டால் தவிர வாழ்க்கை முழுமையிலும் அவர்களுக்கு சுகமும் இல்லை, நன்மைகளும் இல்லை. எவ்வளவுதான் கூட்டு வாழ்க்கையில் நாம் பணத்தை அடிப்படையாக கொண்டு உலகத்தினுடைய விளைபொருள்களையும் சுகப்பொருள்களையும் அடிப்படையாக கொண்டு எவ்வளவு சேமித்து வைத்திருந்தாலும் சரி, நமக்குரிய துன்பங்கள் எப்பொழுது நிகழும் என்பது நமக்கு தெரியாது. துன்பங்கள் தீரப்படாமல் எவரும் இல்லை. எப்படி துன்பம் வந்தது என்பதை நாம் அலசி ஆராய்ந்து பார்த்தாலும், ஆராய்ச்சிகள் மேற்கொண்டாலும் அந்த துன்பத்திற்கான காரணத்தை நாம் அறிபவர்களும் இல்லை. துன்பத்திற்கான காரணங்களை நாம் அறிபவர்களாக இருந்தால் எந்த ஒரு நோயிலிருந்தும் நம்மை நாம் காப்பாற்றிக் கொண்டவர்களாக, அதிலிருந்தும் நம்மை விடுவித்துக் கொண்டவர்களாக நாம் சுதந்திரமான சுகாதாரத்துடன் ஒவ்வொருவரும் வாழ முடியும். அவ்வாறு நம்முடைய துன்பங்களிலிருந்து நாம் நம்மை இன்றளவும் விடுவித்துக் கொண்டவர்களாக இல்லை. அப்படியானால் என்னுடைய மனதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு துன்பமும் நீக்கப்பட வேண்டும் என்று இறைவன் அறிவித்துக் கொண்டிருக்கின்றான். அந்த இறை உணர்வு. இனி நம்முடைய வாழ்க்கையினுடைய பகுதி என்ன? சுகங்களில் வாழ வேண்டும். துன்பங்களும் நமக்கு இருக்கின்றது. இந்த துன்பங்கள் நீங்க வேண்டும், சுகமான வாழ்க்கையில் வாழ வேண்டும். இனியும் துன்பங்கள் நீங்கக்கூடாது, இனியும் சுகமான பாதைகளில் நாம் வளர்ந்தோங்க வேண்டும். நமக்காக அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய இறை உணர்வு. ஒவ்வொருவருடைய தேவையும் அது சுகவீனமாக இருக்கட்டும், அதிலிருந்து விடப்படக்கூடிய தேவை. நோய்களாகட்டும், அவற்றிலிருந்து நான் நிவாரணம் பெற வேண்டிய ஒரு தேவை. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு நோயும் தனித்தன்மை வாய்ந்தது. ஒரு தலைவலி என்று இருக்கும் பொழுது அவ்வளவு பேருக்கும் ஒரே தலைவலி இல்லை. தலைவலி ஒருவருக்கு ஒற்றை தலைவலி, ஒருவருக்கு இரண்டு புறமும் தலைவலிக்கிறது. ஒருவருக்கு அடுத்தமான ஒரு பாரமாக இருக்கின்றது, மற்றொருவருக்கு சம்மட்டியால் அடிப்பதை போன்ற தலைவலி. இன்னொருவருக்கு கண்களும் சேர்ந்து வலிக்கின்றன, பிறருக்கு கண்கள் வலி கிடையாது. காலையில் எழுந்ததும் வலிக்கிறது, அல்லது குளிர்ந்த காற்று வீசினால் வலிக்கிறது, அல்லது மழை பெய்தால் வலிக்கிறது, அல்லது வெயில் அடித்தால் வலிக்கிறது, வியர்த்து விட்டால் வலிக்கிறது. இப்படி ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான மாற்றங்களை கொண்டிருக்கக்கூடிய தலைவலி. அப்படியானால் தனித்தன்மையோடு வாழக்கூடிய ஒவ்வொருவரும் தங்களுடைய தன்மைக்கு ஏற்றவாறு மற்றவர்களை என்னுடைய உதவிக்கு அழைக்காமல், எனக்காக மற்றவர்கள் உதவி செய்வார்கள் என்ற அந்த எண்ணமும் இல்லாமல் சொந்தமான உணர்வில் அவர்கள் வாடும் பொழுது சிந்தனையில் அவர்கள் ஈடுபடுகின்றார்கள். மற்ற மனிதர்களோடு சேர்ந்து வாழும் பொழுது இருக்கக்கூடிய வழிமுறைகளில் எவற்றை நான் தேர்ந்தெடுக்கலாம் என்னுடைய நோய்களிலிருந்து நான் விடுபடுவதற்காக என்று மற்ற மனிதர்களுடைய வழிமுறைகளை பற்றியும் அவர்களோடு கலந்தாலோசித்து கொண்டும், பல மனிதர்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான வழிமுறைகளை கொண்டிருப்பதன் காரணமாக பல மருத்துவமுறைகளையும் யோசிக்க ஆரம்பிக்கின்றோம். எவ்விதமாக நாம் சுகமடைவது என்பதை ஆலோசிப்பதற்காகவும் தெரிந்து கொள்வதற்காகவும், பின்னர் அவற்றில் நாம் எந்த நன்மையை அடையப் போகின்றோம் என்பது அடுத்த விஷயம். இப்பொழுது பார்க்கும் பொழுது எந்த நோயை எடுத்தாலும் சரி, அது நாட்பட்ட நோய்களாக மாறிவிடுகின்றன, பிறகு வாழ்நாள் முழுமைக்கும் தங்கக்கூடிய நோய்களாக மாறிவிடுகின்றன. எல்லா விதமான மருத்துவமுறைகளையும் பார்த்தாகிவிட்டது. இப்பொழுது என்னுடைய பிள்ளைகளுக்கும் சந்ததிகளுக்கும் வரும் என்று கூறக்கூடிய வகையில் அந்த நோய்களை பற்றி பரப்பி கொண்டிருக்கின்றார்கள். இது அகிலத்தாருக்கு விதிக்கப்பட்ட ஒரு சாபக்கேடு மாதிரி. என்னுடைய நோய்கள் என்னோடு போனாலும் பரவாயில்லை, சந்ததிகளுக்கும் பரவும், அந்த சமுதாயத்திலும் பரவும், அவர்களின் சந்ததிகளுக்கும் பரவும் என்று இருக்கும் பொழுது மனித சமுதாயத்துக்கான ஒரு சாபக்கேடாக இருக்கின்றது மருத்துவம். ஆனால் ஒவ்வொருவருடைய மனதிலும் நான் நிரந்தரமாக பரிபூர்ண குணமடைய வேண்டும் என்று இருக்கின்றது. இந்த இறை உணர்வுக்கு விரோதமாக கூட்டமைப்பு கூறுகிறது, இல்லை இந்த நோய் குணமாக்க முடியாது. பிறகு தத்துவங்களை கொண்டு போதிக்கின்றது, உண்மைக்கு விரோதமாக தத்துவங்கள். வாழ்க்கை என்றால் அப்படித்தான் இருக்கும், உங்களுக்கு கர்ம வினை அவ்வளவுதான். கர்ம வினையில் ஒருத்தவரும் நல்லா இருக்க மாட்டேன்னா எல்லாமே சாகணும், துன்பத்தில் தான் சாகணும். எல்லாரும் நல்லா இருந்து இறந்தால் என்ன நோயில் இறந்தான்னு கேட்குறாங்க. இதுக்கு காரணம் சுகமாக யாரும் இறக்கக்கூடாது, இறக்க முடியாது. கேட்பமா இல்லையா, என்ன கஷ்டம், நல்லா தான் இருந்தது, என்ன நோய் வந்தது, கேட்போமா கேட்க மாட்டோமா, கேட்போம். காரணம் சபிக்கப்பட்ட சமுதாயமாக இருக்கின்றோம். யாரொருவரும் சுகமான மனநிலையோடு சுகமான ஆரோக்கியத்தோடு இறக்கக்கூடாது. அப்படி இறப்பது என்பது நம்முடைய சரித்திரத்திலேயே கிடையாது. தரித்திரமாக என்னுடைய குடும்பங்களுக்கும் என்னுடைய சந்ததிகளுக்கும் அது விளங்கும், என்னுடைய வருங்கால தலைமுறையினருக்கும் இதுதான் நிகழும் என்று கூட்டு அறிவை கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். தனித்தனியே முறையை பார்க்கும்பொழுது ஒவ்வொருவரும் இந்த கூட்டறிவை நிராகரித்துவிட்டு நான் உயிர் பிழைக்க வேண்டும் என்று கடைசி தளத்தில் விரும்புவார்கள். அது சத்தியம் அங்கு நிகழ்கிறது. இப்பொழுது நாம் சத்தியத்தை கொண்டு வாழ விரும்புகின்றோமா? அந்த சத்தியத்தை இறுதி காலத்தில் தான் நான் நம்ப போகின்றேனா, அல்லது இன்று முதலாகவே அந்த சத்தியத்தின் வழியில் நான் செல்ல ஆரம்பிக்கின்றேனா? நான் தனித்து வாழும் பொழுது எனக்காக அறிவித்துக் கொண்டிருக்கூடிய அந்த சத்திய வாக்கு, நீங்கள் உயிரோட்டமுள்ள மனிதர்களாக வாழுங்கள், சுகாதார மனிதனுடன் வாழுங்கள், சுதந்திரமாக வாடுங்கள், பிறருடைய அறிவின் எடைகளுக்குள் சிக்கிக்கொண்டு உங்களுக்கு நீங்களே ஒரு தடுப்பை போட்டுக்கொண்டு சுகமான வாழ்க்கைக்கு பதிலாக மிக கெட்ட வாழ்க்கையை தேர்ந்தெடுத்தவர்களாக நம்முடைய வாழ்க்கை கூட்டு வாழ்க்கையில் அமையக்கூடாது. அதாவது இறை உணர்வு என்ற உள்ளத்தில் இருக்கக்கூடிய ஒரு உணர்வு, அது ஒரு கர்ப்பக்கோடலை போன்றது. ஒவ்வொருவருக்கும் கர்ப்பக்கோடலைகள் உண்டு. ஒவ்வொரு பெண்ணுக்கும் இருக்கக்கூடிய கர்ப்பத்தில் அதுக்கு என்ன வளர இருக்கின்றது, விளைய இருக்கின்றது என்பது இறைவன் அறிவானத்தை எவரும் அறிய மாட்டார்கள். பிறக்கூடிய குழந்தை ஒவ்வொன்றும் முகபாவனைகளில் வித்தியாசமானது. அவர்களுடைய மனம், அழகான விஷயங்களை கொண்டு பிறக்கின்றது. ஒவ்வொருவருக்கும் தனித்தனியான அழகுமிக்க விஷயங்கள் இறைவன் புகட்டுகின்றான். அதை கொண்டு அந்த முகம் என்றிருக்கக்கூடிய வித்தியாசமான முகங்கள் அவ்வளவும் ஒன்றை போல் ஒன்றல்ல. ஒவ்வொருவருக்கும் தனித்தன்மையான இறைவனுடைய ஆற்றல் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அதன் காரணமாக அந்த முகத்தில் வித்தியாசம் இருக்கிறது. அகத்தினுடைய அழகு முகத்தில் பிரதிபலிக்கும். என்னுடைய சுகமான உணர்வுகளில் நான் வாடும் பொழுது, இறை உணர்வுகளை ஏற்றுக்கொள்ளும் பொழுது சுகமான வாழ்க்கை எனக்கு பிரகாசமான எதிர்காலம் வேண்டும். இது என்னுடைய மனதிற்கு அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு வாக்கு. இவ்விதமாகவே ஒவ்வொருவருக்கும் இருக்கிறது. உளிமையமான வாழ்க்கை வேண்டும், பிரகாசமான வாழ்க்கை வேண்டும், இருள் சூழ்ந்த வாழ்க்கை வேண்டாம், துன்பக்கடல்களில் மூழ்க வேண்டாம், இன்பக் கடலிலும் திளைக்க வேண்டாம், சமாதானமும் சாந்தமும் மிக்க வாழ்க்கை என்றென்றைக்கும் நிலைத்திருக்க வேண்டும். எது நிலையானது? துன்பம் நிலைத்தன்மை அடையக்கூடாது, அது பிடிக்காது. இன்பங்களில் நிலைத்திருக்க முடியாது, தூங்க வேண்டும், தூக்கத்தில் அமைதி அடைய வேண்டும். அமைதி அடையாமல் நான் திளைத்துக் கொண்டிருக்கும்போது, இன்பம் திளைத்துக் கொண்டிருக்கும்போது தூங்க முடியாது, இரவு நேரம் பாடாகிவிடும். இன்பக் கேளிக்கைகளிலும் இரவு நேரங்களில் நாம் கொள்ளக்கூடிய அந்த விளையாட்டு வேடிக்கைகள், வீணானவற்றில் முடிக்கொள்ளக்கூடிய அந்த விதமான டிவிக்கள், சீரியல்கள் இவற்றையெல்லாம் நான் மிகவும் அனுபவிக்க ஆரம்பித்துவிட்டால், அது ருசிக்க ஆரம்பித்துவிட்டால் டிக்கெட்டையும் போகும், என்னுடைய இரவின் வாழ்க்கையும் கெடும். அதாவது அமைதி கொள்ளக்கூடிய அந்த ஓய்வுக்குரிய மனநிலை கெட்டுவிடும். அதிகமான இன்பங்களில் நான் திளைத்திருக்கும் பொழுது ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் அது அடங்கும் வகையில் தூங்க முடியாது. பொழுது விடிந்துவிடும். பொழுது விடிந்த பிறகுதான் தூங்க வேண்டும் என்ற எண்ணம் வரும். பிறகு அவர்கள் தங்களுடைய வீடுகளுக்கு செல்வார்கள். ஆட்டம் களியாட்டங்களை யாரில் விட்டுக்கின்றார்களோ அவர்கள். இவ்விதமாக நமக்கு இருக்கக்கூடிய ஒரு சுகமான வாழ்க்கை என்னவென்றால், அமைதியும் சாந்தமும் சமாதானமும் கொண்ட வாழ்க்கை என்றென்றைக்கும் நிலைத்திருக்க வேண்டும். பகலிலும் சரி இரவிலும் சரி உங்களுக்கு உபயோகப்படும். ஆனால் இவற்றை தவிர்த்து கவலையோ பயமோ துக்கங்களோ கஷ்டங்களோ துன்பங்களோ இன்பங்களோ நிறைத்துவிட்டால் நம்முடைய காலம் பெரும் துன்பத்திற்கு அடையாளமான காலமாகவும் சுகவினத்திற்கு வடிவக்கூடிய காலமாகவும் நாம் அமைந்துவிடும். இதை கொண்டு நாம் எச்சரிக்கொண்டிருக்க வேண்டும். எந்த மனிதரோடும் நாம் கூட்டு சேரும் பொழுது நம்முடைய நன்மையான பாதை மறைக்கப்பட்டு வெளிப்படையாக வாழக்கூடிய இந்த உலக வாழ்க்கையினுடைய சுகப்பொருள்களில் வாழ வேண்டும் என்று விரும்புகின்றோம். சுகமான வாழ்க்கை வேண்டுமா, சுகப்பொருள்களில் வாழ வேண்டுமா? பஞ்சமத்தை சுகப்பொருள் குஷன் பெட் படுத்தால் நல்ல சுகசர். முதுகு வலி வரும் பொழுது தரமட்டமான கட்டையான அந்த தலையில் படுக்க வேண்டும். முதுகு போலப்படி பொறுத்து சொகுசான வாழ்க்கை சுகப்பொருள்களில் அனுபவித்துவிட்டு பிறகு நீங்கள் கட்டாந்தலையில் படுக்க வேண்டும். உங்களுடைய முதுகு வழி போவதற்கும் கழுத்து வழி போவதற்கும் சுகமாக வாழ வேண்டுமா, சுகப்பொருள்களில் வாழ வேண்டுமா சிந்திக்க வேண்டும். மனிதர்களுடைய அடிப்படை சுகப்பொருள்களில் உங்களுடைய வாழ்க்கை இருக்கின்றது. இறைவனுடைய வாழ்க்கை சுகமான வாழ்க்கை வாழ்கள். அது என் பொருத்திலிருந்து அமைந்திருக்கிறது. உங்களுக்கு நான் இந்த பூமியை வாழுமிடமாக ஆக்கினேன். இந்த பூமியில் இருக்கிற விளைபொருள்களை உயிரோட்டம் கொண்டவையாக உங்களுக்காக ஆக்கினேன். இதிலுள்ள தோட்டங்களும் இதிலுள்ள மணல் பரப்புகளும் இதிலுள்ள குளிர்ச்சியும் இதில் இருக்கக்கூடிய உங்களுடைய வாழ்வாதாரமாக இருக்கக்கூடிய காற்றும் தண்ணீரும் இன்னும் படைக்கப்பட்ட ஒவ்வொரு பொருளும் சூரியனும் சந்திரனும் அதனுடைய வெப்பமும் கதகதப்பும் அதனுடைய ஒளியும் இருளும் அவ்வளவும் உங்களுக்கு ஒரு இயற்கையினுடைய சூழலாக அமைந்தால் தவிர உங்களுடைய வாழ்க்கை சுகமானதாக இல்லை. இவற்றையெல்லாம் உங்களுடைய சுகப்பொருளை கொண்டு அடைந்துவிட முடியாது. உங்களுடைய பணத்தை கொண்டு இவ்வளவையும் வாங்கிவிட முடியாது. வானங்களையும் பூமியையும் இணைத்து உங்களுடைய வாழ்க்கைக்கு ஏதுவாக அமைத்துவிட முடியாது. நான் உங்களுக்காக இவை இரண்டையும் ஒன்றமைத்தேன். வானங்கள் உயர்வானது, என்னுடைய உடல் இந்த பூமியில் தரைமட்டமாக இருக்கின்றது. என்னுடைய எண்ணங்களோ வானங்களில் சிறகரித்துக் கொண்டு பறந்து கொண்டிருக்கின்றன. பூமியிலோ கஷ்டங்களிலும் நஷ்டங்களிலும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். உங்களுடைய வாழ்க்கையை வானளாவிய வாழ்க்கை வேண்டும். தரைமட்டமாக ஊர்ந்து செல்லக்கூடிய வாழ்க்கை வேண்டாம். ஒவ்வொன்றையும் இறைவன் உங்களுக்கு விருப்பமாக அமைத்திருக்கின்றான். அது இறை உணர்வு. இவற்றை உங்களுடைய மனதில் கர்ப்பக்கோடரையாக உங்களுடைய மனதை அமைத்து அது வெளிப்படையாக ஆக்காமல் உங்களுக்கும் என்ன நிகழ்ந்து கொண்டிருக்கிறது என்பதை புரியாமல் உங்களுக்காக ஒரு விதையை அமைக்கின்றான். இந்த கருத்தானது என்றென்றும் சாந்தமும் சமாதானம் கொண்ட வாழ்க்கை வாழுங்கள். உணர்ச்சி வசப்பட்ட வாழ்க்கை வேண்டாம். உணர்ச்சி வயப்படக்கூடிய சூழ்நிலைகளோடு வாழவும் வேண்டாம். என்னோடு நீங்கள் வாழ்வீர்களானால், என் உணர்வோடு வாழ்வீர்களானால், இந்த உணர்வு கர்ப்பக்கோளரையில் அமைந்திருக்கின்றது. எப்படி உங்களுடைய குழந்தை கர்ப்பத்தில் வளரும் பொழுது அது எந்த விதமாக வளரும் என்று தெரியாதோ, அதே போன்றே உங்களுடைய கர்ப்பத்தில் வைத்திருக்கக்கூடிய ஒவ்வொரு சுகமான செய்தியும் இப்பொழுது படைக்கப்பட்டவற்றில் இல்லை. மனித உலகமே இன்று வரையில் அறியாத ஒன்று. என்றுமே இன்னும் பல நூறு கோடிக்கணக்கான வருடங்கள் சென்ற பின்னரும் அந்த காலத்தில் வாழக்கூடிய மனிதர்களுடைய ஒவ்வொருடைய உள்ளத்திலும் விதைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு சுகமான விஷயமும் மனிதன் என்ற அந்த அதிகாரத்திலும் அகராதியிலும் கிடையாது. அவனுக்கு அதனுடைய சூசகம் ஒரு காலம் புறப்படாது. அது வெளிப்படும் பொழுதுதான் புறப்படும். இதுதான் என் இறைவன் எனக்காக அறிவித்த ஒரு சுகமான சூழ்நிலை என்பதை. அந்த வகையிலான வாழ்க்கையை நாம் இன்று முதலாக மேற்கொள்ள வேண்டும். அந்த சுகமான பாதையை இன்று நாம் அடைய வேண்டும் என்று விரும்ப வேண்டும். என்னுடைய கர்ப்ப கோடலைகளில் எதனை அமைத்திருக்கின்றானோ அது சத்தியமானது என்பதை நான் அறிய வேண்டும். அந்த சத்தியத்தின் மீது நான் என்றென்றைக்கும் நிலைத்திருக்க வேண்டும். பிரசவம் ஆகும் வரையில் அந்த ஒரு பரிசு பொருள், வெற்றி பொருள் எனக்காக கிடைக்கும் வரையில், அதனை நான் ஈந்தெடுக்கும் வரையில், ஒவ்வொருவருடைய உள்ளத்திலிருந்தும் வெளிப்படையான ஒரு தோற்றமாக அது வானங்கள் முதலாக பூமி வரையிலும் விளையக்கூடிய அவ்வளவு இயற்கையினுடைய அம்சங்களையும் கொண்டு உங்களுக்காக விளையக்கூடிய ஒரு உயிரோற்றமான பொருள். அந்த பாதையை, அந்த பொருளை நான் அடைய வேண்டி, உயிரோட்டமுள்ள பொருளை அடைய வேண்டி, அது பாக்கியமிக்க வானங்கள் பூமி என்ற இணைப்பை கொண்டு இறைவன் ஒவ்வொருவருக்கும் தனித்தனியே முறையை அவர்களுடைய உள்ளத்தில் எவற்றை அமைத்தானோ அது வெளிப்படக்கூடிய அந்த நாள். இன்று நாம் கண்டுபிடித்துக் கொண்டிருந்த சுகப்பொருள் அவ்வளவுமே பூமியில் இருக்கக்கூடிய பொருள்களை நாம் இங்கும் அங்குமாக இணைத்து உருவாக்கக்கூடிய ஒரு பொருள். வானங்களில் குளிர்ச்சி அங்கு கிடையாது. அது நெருப்பிலிருந்து உருவாக்கப்பட்ட பொருளாக இருக்கின்றது ஒவ்வொன்றும். அதனுடைய குளிர்ச்சித்தன்மை நீக்கப்பட்டு அதனுடைய வெப்பத்தன்மை கூட்டப்பட்டு ஒரு நெருப்புக்குரிய பொருளாக இருக்கின்றது. அதன் காரணமாகத்தான் பஞ்சுமத்தைகள் படுக்கும் பொழுது அந்த வெப்பத்தின் காரணமாக என்னுடைய நாடி நலம்புகள்லாம் தளர்ந்து விடுகின்றன, வலிகள் ஏற்படுகின்றது. தரைமட்டமாக படுக்கும் பொழுது, தரையில் படுக்கும் பொழுது அந்த குளிர்ச்சியின் காரணமாக, மண்ணின் குளிர்ச்சியின் காரணமாக அந்த நாடி நலம்புகள் மீண்டும் உறுதிப்படுத்தப்படுகின்றன, வலிகள் குறைகின்றன. ஒரு பிளாஸ்டிக் சேரில் உட்கார்ந்தாலும் சரி, ஒரு ஃபோமில் உட்கார்ந்தாலும் சரி, அது நெருப்பிலிருந்து உருவாக்கப்பட்டது. ஆனால் இறைவன் மறைவிலிருந்து உருவாக்குகின்றான். எந்த ஒரு பொருளின் அடிப்படையிலும் இல்லாமல் மறைவிலிருந்து உருவாக்குகின்றான் ஒரு உயிரணுவை. அது கர்ப்பக்கோளையில் வைக்கின்றான். அது குழந்தையாக மறந்து பின்னர் அதை உங்களுக்காக வெளிப்படுத்துகின்றான் கண் குளிர்ச்சியாக. இவ்விதமாக உங்களுடைய மனதிலும் அந்த கர்ப்பக்கோளைகளில் இறைவன் உங்களுக்கு அறிமுகமில்லாத ஒன்றை, நீங்கள் உங்களுடைய அறிவை கொண்டு அதை அடைந்துவிட முடியாது, ஏனென்றால் அது ஒரு புதிய படைப்பாக உங்களுக்காக உருவாக இருக்கிறது என்பதை இப்பொழுது நீங்கள் அறியுங்கள். இனம் புரியாத அந்த சுகமான ஒரு விஷயத்தை நீங்கள் மறைவாகவே கொள்ளுங்கள். இறைவன் இப்பொழுது கூறுகின்றான், மறைவானவை எவை என்றால் உங்களுடைய மனம் மறைவானது. அது எங்கிருக்கிறது என்பதை நீங்கள் அறிய முடியாது, ஒருபோதும் அறிய முடியாது. அந்த மனம் எங்கிருக்கிறது தெரியாது. நான் விரும்பக்கூடியதில் இருக்கிறது அந்த மனம். அந்த மனதில் இருக்கக்கூடியது நான் விரும்பக்கூடியது. அந்த விரும்பக்கூடியது பறிபோய்விட்டால் எனக்கு ஏதோ செய்கிறது. பறிபோய்விடுமோ என்ற பயம் இங்கு ஏற்படுகின்றது. அப்படியென்றால் மனம் எங்கிருக்கிறது? அதனுடைய சுகமாக உணரும் பொழுது நெஞ்சார்ந்த அந்த நன்றியோடு நான் கை வைத்திருப்பேன், நன்றி என்று. பயப்படும் பொழுது நெஞ்சை பிடித்துக் கொண்டிருப்பேன். மனம் எங்கு அமைந்திருக்கிறது என்பதை நாம் அறிய வேண்டியது நம்முடைய கைகள் எங்கு செல்கின்றனவோ அதை கொண்டுதான். மனமாக வாழ்த்துகின்றேன். ஆங்கில மருத்துவம் கூறும், மனம் இங்கு இருக்கிறது, மைண்ட் இஸ் ஹியர். மனமாக வாழ்த்துகிறேன். இங்கே கை வச்சு ஏதாவது சொல்ல கேள்விப்பட்டிருக்கணும், பார்த்துருக்குமா? வேடிக்கையாது, குரங்கு மாதிரி மனுஷனாக இருந்தால் இங்கே கை வச்சு காட்டும். நெஞ்சாக இருந்த வாழ்த்துக்கள். அப்படி என்றால் நம்முடைய அறிவு, கூட்டறிவு, மருத்துவ அறிவு, மனசு எங்கிருக்கிறதுன்னு சொல்றது இறைவன் அறிவிக்கின்றான் எங்கிருக்கிறது என்று. அப்படி என்றால் இருதயமா? இல்லை, இங்கு இருக்கிறது, பார்க்க முடியாது, அறிய முடியாது. எங்கு இருக்கிறது மனம், எவ்வளவு நிறைவாக இருக்கின்றதோ அந்த அளவுக்கு உங்களுடைய வயதும் அழகும் அங்கு நிரப்பமாக இருக்கும். அந்த வயதிற்குரிய அழகும், அந்த மனதிற்குரிய தெம்பும், அந்த தெம்பிற்குரிய சூழ்நிலைகளும், அந்த சூழ்நிலைகளுக்குரிய இரையாற்றலும், அந்த இரையாற்றல் உங்களுக்கு முன்னமே அறிவித்த இந்த சுகமான உணர்வு உங்களுக்காக வெளிப்படும் நாள் வரையில் அந்த கர்ப்பக்கொலைகள் வளர்ந்து கொண்டிருக்கின்றன. சாந்தமும் சமாதானமும் கொண்டு அதை எதிர்பார்த்திருங்கள். நம்பிக்கையோடு அவனுடைய வாக்குறுதி மீற முடியாது, மாறவும் செய்யாது. எவரும் அந்த வாக்குறுதி தடுத்துவிட முடியாது. நீங்கள் அந்த இறை உணர்வுகளோடு, சுகமான உணர்வுகளோடு, எதிர்பார்க்கக்கூடிய அந்த நன்மைகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது. ஆனால் இன்றைக்கி நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கூடிய விஷயம் எப்படின்னு சொன்னால், கஷ்டத்தை எதிர்நோக்கி வாழ்ந்துட்டுருக்கோம். நாளைக்கு என்ன நிகழுமோ என்ற பயத்தோடு, நம்மை அறியாத ஒரு பயம், அறியாத ஒரு கவலை நிரந்தரமாக அமைந்திருக்கின்றது. நாளைய வாழ்க்கையை பற்றி, என்னை பற்றி, என் குடும்பத்தை பற்றி, என்னுடைய மக்களை பற்றி, நாளைய வாழ்க்கை என்ன நிகழுமோ என்ற அந்த அச்சம், இருக்கக்கூடிய அரசியல் சூழ்நிலைகளை வைத்து என்ன நிகழுமோ என்ற பயம், எந்த அளவுக்கு நாம் கட்டத்துக்குள்ளாகப் போகின்றோம் என்ற பயம், எல்லாமே இருக்கிறது. அந்த பயத்தினூடே இது நிகழ வேண்டாம் என்ற இறைவனுடைய வாக்கும் இருக்கிறது. குழந்தையை பெற்றெடுத்த அந்த நாளிலிருந்து ஒரு பயம், எப்படி வளர்க்கப் போகின்றேன். ஒரு சிறிய காய்ச்சல் வந்துவிட்டாலும் பயம், என்ன நிகழுமோ என்று. ஒரு சளி வந்துவிட்டாலும் பயம், மூக்கை அடைத்துக் கொண்டுமே குழந்தைக்கு சுவாசம் இருக்க முடியாது, என்ன செய்வோம் என்று பயம். இந்த பயத்தின் காரணமாக இறைவன் அதனை பயபக்தியோடு கூடிய ஒரு அழகான எதிர்பார்ப்பாக ஆக்குகின்றான். உங்களுக்கு வழி இல்லை என்பதை முழுமையாக அறிவிக்கின்றான். அந்த பயம் அதைத்தான் அறிவிக்கிறது. ஒரு கஷ்டமான சூழ்நிலை உருவாகும் பொழுதே அந்த பயத்தையும் கூடவே அறிவிக்கின்றான். நீங்கள் பயமில்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்கள். நான் பலவற்றை உங்களுக்காக உங்களுடைய மனதில் அமைத்திருக்கின்றேன். நாளைய இயற்கையின் சூழல், உங்களை ஒவ்வொருவரையும் பாதுகாக்கக்கூடிய இயற்கையின் சூழல் இருக்கின்றது. அந்த சூழலில் உங்களுக்கு அந்த இயற்கை அடிமையாகி சுகத்தை மட்டுமே கொடுக்கக்கூடிய சூழ்நிலை மாறுவதற்காக இங்கு நான் அமைத்திருக்கக்கூடிய அந்த கர்ப்பக்கோடரை, நான் அமைத்திருக்கூடிய ஒன்றை நீங்கள் ஊர்ஜிதமாக கொள்ளுங்கள். நான் அமைத்திருப்பவற்றை அழகானவையாகவே நீங்கள் பார்க்கின்றீர்கள், கெட்டவையாக ஒருபோதும் பார்க்க மாட்டீர்கள். கேடுகளில் வாழ்ந்து கொண்டிருக்கும் கூட அந்த அழகான செய்தியை, இது நீங்கிவிட்டால் என்ற அந்த அழகான செய்தி, இந்த துன்பம் என்னை விட்டும் நீங்கிவிட்டால், நான் இந்த துன்பத்தை விட்டும் கரையேறிவிட்டால், அழகான செய்தி எப்படி என்று தெரியாது, ஆனால் அமைக்கப்பட்டுவிட்டது. அதைத்தான் நான், இது நடந்துவிட்டால் எப்படி இருக்கும் என்ற அந்த ஆசையோடு என்னுடைய கேள்வியை வைக்கின்றேன். கேள்வி வேண்டாம் என்று கூறுகின்றான். என்னுடைய வாக்கு தான் அது, வேறு யாரும் பேசவில்லை, நான் பேசிக் கொண்டிருக்கின்றேன். என்னுடைய நெஞ்சத்தில் என் இறைவன் பேசிக் கொண்டிருக்கின்றான். நெஞ்சம் நிறைவான அந்த எண்ணத்தை இறைவன் கொடுத்து கொண்டிருக்கின்றான் என்பதை நான் இப்பொழுது நம்ப வேண்டும். உங்களோடு பேசிக் கொண்டிருப்பது காதுகளில் விடக்கூடியது அல்ல, உள்ளத்திலிருந்து உங்களுடைய நெஞ்சத்திற்கு அறிவிக்கப்படக்கூடிய ஒரு செய்தி, வார்த்தைகளாக அல்ல, உணர்வாக. அந்த உணர்வு சுகமானதாக இருக்கிறது. என்னுடைய அறிவை கொண்டு வரிசை பார்க்கும்போது உணர்ச்சியாக மாறிவிடுகின்றது. பயம் கவலை நடக்காது. என் அறிவை கொண்டு நடக்காது, உங்களுடைய அறிவை கொண்டு நிகழ்த்தி கொள்ள சொல்லவில்லை. நான் அறிவித்தேன் உங்களுக்காக, அது உங்களுக்காக நிறைவேற ஆரம்பித்து விட்டது. என்னிடமிருந்து ஒரு வாக்கு வந்திருக்கின்றது, சுகமாகுங்கள், அவ்வளவு. யாரால் முடியும் அந்த சுகத்தை கொடுக்க? நான் நினைத்துக் கொண்டிருக்கின்றேன், எனக்கு ஒரு கஷ்டம் வந்துவிட்டால் அதனுடைய காரணம் என்ன என்பதை அறிந்து கொண்டால் நான் சுகமாக்கிக் கொள்வேன். நோய்க்கு காரணம் அறிய வேண்டும், சுகமாக்கிக் கொள்வேன். நோய் நாடி, நோய் முதல் நாடி, அது தணிக்கும் வகையை நான் நாடி, பிறகு அந்த சுகத்தை நான் அடைவேன். அது தகுந்த மாதிரி நடக்கணும். இது நமக்காக கொடுக்கப்பட்டுக்கூடிய ஒரு அறிவுரை. நீங்கள் நோயை அறிய முடியாது, உங்களுடைய குணக்கேடுகள் காரணமாக நோய், அவ்வளவுதான். இப்பொழுதும் கூட நான் சுகமாக்கிக் கொள்வேன் என்ற குணக்கேடு, சுகம் என்பது உங்களுடைய அறிவு சம்பந்தப்பட்டது அல்ல, அது ஒரு படைப்பு சம்பந்தப்பட்டது, உயிர் ஆற்றல் சம்பந்தப்பட்டது. உயிரை பற்றி நீங்கள் அறிந்தவர்கள் இல்லை, ஆற்றல் பற்றியும் நீங்கள் அறிந்தவர்கள் இல்லை, சக்தியை பற்றியும் நீங்கள் அறிந்தவர்கள் இல்லை. பிறகு உங்களுடைய அறிவு எதை கட்டிடுகின்றது? நான் படித்த பொருள்கள், விஷப்பொருள்கள், மருந்துகள், உடற்கூறுகளை பற்றி பார்த்த பிறகு அதனுடைய அந்த உடற்கூறுகளை சீர் செய்யக்கூடிய மருந்துகள். ஒவ்வொரு உடற்கூறு என்று வரும்பொழுது ஒரு உறுப்பாக இருக்கட்டும், அது இருதயமாக இருக்கட்டும், வயிறாக இருக்கட்டும், வேறு கண் காது எந்த உறுப்பாக இருக்கட்டும், அது உள்ள ஒவ்வொரு செல் அணு, அந்த செல் அணுவை உயிரோட்டமாக இயக்கக்கூடிய அந்த உயிர் ஆற்றல், அதை பற்றி அறிய வேண்டும். உயிர் ஆற்றலில் ஒரு குறை ஏற்பட்டிருக்கின்றது. உயிர் ஆற்றல் என்றால் என்ன, அதில் குறை என்றால் என்ன, அதில் பலவீனம் என்றால் என்ன, நீங்கள் அறிபவர்களா? பார்க்க முடியாது. மிஞ்சி மிஞ்சி போனால் அவங்களுக்கு வந்து மைக்ரோஸ்கோப் வேணும், டெலிஸ்கோப் வேணும், தூரமாக பார்க்கறது, கிட்ட பார்க்கறது. இவற்றை கொண்டு உயிரை பற்றி நீங்கள் அறிய முடியுமா? அது எங்கே இருக்கிறது என்று பார்க்கக்கூடிய பொருளாது இல்லை. அவிதமாக இருக்கும்பொழுது எப்படி நோய்க்கான காரணத்தை உங்களால் அறிய முடியும்? அந்த உயிர் அணுக்கள், செல் அணுக்கள், ஒவ்வொரு உறுப்பினர் செல் அணுக்கள் அழிகின்றன. அதற்கு அழிக்கக்கூடிய சக்தி அங்கு உருவாகிவிட்டது. அந்த சக்தியை நீக்கி படைக்கக்கூடிய சக்தியை எப்படி நீங்கள் வைப்பீர்கள்? விழுந்து சிறாய் செயல்பட்டுவிட்டால் தோல் எல்லாம் இங்கு நீக்கப்பட்டு விடுகிறது, பிறகு புதிய தோல் உருவாகின்றது. அந்த புதிய தோல் உருவாவதற்கு உயிர் வேண்டும். சுற்றியுள்ள தோள்களுக்கு உயிர் வேண்டும். அந்த உயிரோட்டமுள்ள தோல் மறைக்கிறது, கொஞ்ச நாளில் பழைய தோல் உருவாகிறது. அந்த புதிய தோல் உருவாகிறதுக்கான அடையாளம், கொஞ்ச நாள் அந்த தோல் வெள்ளையாக இருக்கும், பிறகு மிச்ச சுற்றியக்கூடிய தோல் நிலை தருகிறது. புது உருவாக்கம், புது உயிராற்றல், புதிதாக ஒவ்வொரு நாளும் நாம் படைக்கப்பட்டு கொண்டிருக்கின்றோம். இதனை நாம் அறிய வேண்டும். இந்த படைக்கும் சக்தியை கெடுக்கப்பட்டிருப்பவர் எந்த மருத்துவம், எந்த மருத்துவர்? வெளிப்படையான பொருளை பார்த்துட்டு இது அழிஞ்சிட்டு இருக்குதுன்னு பார்த்துட்டு அந்த அழியக்கூடிய அந்த உறுப்பை நீக்கிறது தானே உங்களுக்கு வேலை, வேற என்ன வேலை? இதனை நாம் மருத்துவ அறிவு என்று கொள்கின்றோம். பொருளாக பார்க்கக்கூடியது எதுவுமே உயிர் ஆற்றலை கொண்டு இயங்கக்கூடிய நிலையில் இவர்களுக்கு அழியக்கூடிய பொருளாக இருக்கும், அழிக்கப்பட வேண்டும் என்று விரும்புவார்கள். அதனை சர்ஜரி என்ற அடிப்படையில் நீக்கிவிடுவார்கள். இது வாழ்க்கை அல்ல. ஒவ்வொரு உறுப்பாக நீக்கப்பட்டு கடைசியில் நான் உயிருக்கு போராடுகின்றேன். இதுவரையில் நினைத்துக் கொண்டிருந்தது உறுப்புகளை நீக்கிவிட்டால் நான் உயிரோட்டம் பெற்று விடுவேன் என்று. இப்பொழுது இறைவன் அறிவிக்கின்றான், உயிர் இருந்தால் உடல் இருக்கும் என்று. இப்பொழுது உயிருக்காக போராடுகின்றீர்கள், அவ்வளவு உறுப்பை நீக்கியாச்சு, இப்போ உயிருக்காக போராடுகின்றீர்கள். இது ஆரம்பத்திலேயே நீங்கள் கவனித்திருக்க வேண்டும். உயிர் முக்கியமே தவிர உயிர் காரணமாக உடல் பாதுகாக்கப்படுகின்றது, உயிர் ஆற்றல் காரணமாக உடலின் ஆரோக்கியம் பாதுகாக்கப்படுகின்றது. ஆகவே உயிர் ஆற்றலை நான் கெடுக்கக்கூடாது எந்த வகையிலும் என்ற அந்த உணர்வை கொண்டிருந்திருக்க வேண்டும். படைப்பவனே என்று அவனிடம் நான் தெரிவிக்க வேண்டும். உங்களுடைய இறைவனுக்கு படைப்பவன் என்ற பெயரிட்டிருக்க வேண்டும். அந்த படைப்பவன் என்ற பெயரை கொண்டு நீங்கள் அவனை அழித்திருக்க வேண்டும். அவ்விதமாக இல்லாமல் மனிதர்களை போய் நீதான் காப்பாற்றுபவன் என்று நாம் சொல்லும் பொழுது நம்முடைய பாதை மாறிவிட்டது. இறைவனை விட்டும், இறை உணர்வு விட்டும் நம்முடைய மனித அறிவின் பக்கம் சென்று விட்டது. மனிதருக்கு சம்பந்தமில்லாத ஒன்று இந்த அறிவு. மனதோடு சம்பந்தப்பட்டது நெஞ்சம். அந்த நெஞ்சார்ந்த வாழ்க்கையை வெற்றிவிட்டு அறிவு என்ற மட்டமான வாழ்க்கைக்கு நம்முடைய பெருமை நம்மை உயர்த்திவிட்டது. இங்கு நாம் நம்முடைய உடலை அழித்து கொண்டு வாழ்வதை மருத்துவ அறிவு என்று நினைக்கின்றோம். ஏதாவது ஒரு கஷ்டம் வந்துச்சா உடனே ஆப்ரேஷன். ஆப்ரேஷன் என்ன செய்கிறது? உறுப்பை நீக்கியாச்சு. ஏன் அந்த உறுப்பு பாதிக்கப்பட்டது? இப்பொழுது ஏன் அந்த உறுப்பை நீங்கள் படைநிலைக்கு மீட்டவில்லை? படைக்கப்பட்ட அந்த நிலைக்கு ஏன் மீட்டவில்லை? எனக்கு படைப்பை பற்றி தெரியாது. எப்படி என்றால் படைப்பவன் யார்? இறைவன், அந்த படைப்பாளன். அந்த படைப்பாளன் இப்பொழுது கூறிக்கொண்டிருக்கின்றான் உங்களுடைய கர்ப்பத்தில், மனதில், என்றென்றும் சுகமான வாழ்க்கை. நீங்கள் அந்த உலக வாழ்க்கையில் நீடிக்கும் காலமெல்லாம், நினைத்திருக்கும் காலமெல்லாம் உங்களுடைய சுகம் உங்களோடு நினைத்திருக்க வேண்டும். ஒருபோதும் ஒரு அனுபவம் குறையக்கூடாது என்று அறிவித்துக் கொண்டிருக்கின்றான். இது வேண்டுமா வேண்டாமா என்று என்னுடைய கேள்வி வேண்டும் என்று கூறும்பொழுது அங்கு விதைக்கப்பட்டு விடுகின்றது உங்களுடைய மனதில், உங்களுடைய கர்ப்பக்குழந்தைகளில் அது விதிக்கப்பட்டதாக ஆகின்றது. அது விதிக்கப்பட்ட பின்னர் அதற்கான ஒரு காலத்தவணையின் மீது அது உறுதிப்பட்டு கொண்டே வரும், மறைவாக ஆக்கப்பட்டிருக்கின்றது. உங்களுடைய கண்களுக்கு புறப்படாத அந்த உயிர் மனமும் கண்களுக்கு புறப்படாது. அதுள்ள தேவைகளையும் நீங்கள் இப்பொழுது அறிய மாட்டீர்கள். இவ்வளவையும் நீங்கள் வெளிப்படையாக அது படைக்கப்படும் அந்த நாளில் உணர்வுடையவர்கள் படைக்கப்பட்டுக் கொண்டிருக்கும் பொழுதே நம்முடைய மனதில் இருக்கக்கூடிய ஒரு சுகமான ஒன்றின் காரணமாக நன்மைகள் விளைந்து கொண்டிருக்கிறது என்று அறிவார்கள். பயத்தின் காரணமாக தீமைகள் விளைந்து கொண்டிருக்கிறது என்பதையும் அவர்கள் அச்சப்படுவார்கள். இறைவனிடம் பாவமன்னிப்போடு அந்த அச்சத்தை நீக்கிக் கொண்டு நன்மைகள் பெருகும் விதமாக அவர்கள் தங்களுடைய கற்ப கோடைகள் இருக்கக்கூடிய இறைவனுடைய வாக்குகள் நிறைவேறி கொண்டிருக்கூடிய அந்த சூழ்நிலையை பாதுகாத்துக் கொள்வார்கள். நம்மை சுற்றிலும் அந்த சூழ்நிலைகள் நமக்காக உருவாகி கொண்டிருக்கின்றன. ஒவ்வொருவருக்கும் தனித்தனிய முறையே தனித்தனி உலகங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள், தனித்தனி சூழ்நிலைகள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அவருடைய மனதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு எண்ணமும் தனித்தன்மையானது. உங்களுடைய எண்ணம் அவருக்கு பொருந்தாது, அவருடைய எண்ணம் உங்களுக்கு பொருந்தாது, உங்களுடைய இன்றைய எண்ணம் நாளைக்கு பொருந்தாது, நாளைக்கு புதிய. அது மெருகூட்டப்பட்ட ஒரு வாழ்க்கை. இப்பொழுது உங்களுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் இறைவன் உங்களுக்காக அறிவித்துக் கொண்டிருக்கூடிய ஒரு புதிய வாழ்க்கையினுடைய தொடக்கம். நாள் புலரும் பொழுது என்னுடைய வாழ்க்கையும் புதிய அமைப்பாக புதிய வாழ்க்கையில் அமைகின்றது. நேற்றைய வாழ்க்கையினுடைய தொடர்ச்சி என்றது கிடையாது. தூங்கி எழுந்த பிறகு நான் இறந்து எழுந்திருக்கின்றேன், இருளில் ஆகி வெளிச்சத்திற்கு வருகின்றேன். இப்பொழுது ஒரு புதிய படைப்பாக நீங்கள் உங்களுக்கு உருவாக்கத்தை பார்க்க வேண்டும். நேற்றைய வாழ்க்கையினுடைய தொடர்ச்சி நான் அழிந்து கொண்டிருக்கின்றேன், எனக்கு வயதாகி கொண்டிருக்கின்றது என்ற அடிப்படை கிடையாது. நீங்கள் உயர்ந்து கொண்டிருக்கின்றீர்கள், உங்களுடைய எண்ணங்கள் உயர்ந்து கொண்டிருக்கின்றன, இன்னும் அழகான எண்ணங்கள் உங்களுக்காக படைக்கப்பட்டிருக்கின்றன, உங்களுடைய கற்பக்கோடங்கள் வைக்கப்பட்டிருக்கின்றன. அவற்றை நீங்கள் பார்க்க வேண்டும். அத்தியாயம் 30 வசனம் 6. அவன்தான் உங்களுடைய கற்பக்கோடனைகள், பார்க்க முடியாதது கற்பக்கோடனைகள், விதைக்கப்பட்ட ஒன்று மறைக்கவும் முடியாது, அதை மறுக்கவும் முடியாது, மறந்துவிடவும் முடியாது. எனக்கு வேண்டும் வேண்டும் வேண்டும், அது இல்லாத போதெல்லாம் என்னை எப்படி தவறிக்கொண்டிருக்கிறேன் என்ற துக்கம் தான் நடக்கும். கவலை தான் கொஞ்சம், அந்த கவலையும் துக்கமும் தவறிப்போன ஒன்றின் மீது அது அமைந்திருக்கும், தவறக்கூடாது. அமைத்தது அமைக்கப்பட்டது தான், அது விளைய வேண்டும். விளையக்கூடிய பாதையை நீங்கள் இருக்க வேண்டும் நீங்கள் சுகமாக வாழ்வதற்கு. இன்றைக்கு நான் சுகமாக வாழ்ந்துட்டுருக்கேன்னு சொன்னால், ஒரு அமைதியாக வாழ்ந்துருக்கேன்னு சொன்னால், என்னுடைய கற்பக்கோடைகள் உள்ளதை நான் மறந்துவிட்டவனாக இல்லை, விரும்பிக் கொண்டிருக்கின்றேன். ஆனால் அதன் நிலவில் நான் கூட்டு முயற்சியை மேற்கொள்ளவில்லை. தனித்தன்மையோடு இருக்கும் பொழுது என்னுடைய மனம் விரும்பியதை அவன் ஏற்றுக்கொண்ட காரணமாக என் இறைவன் எனக்காக சூழ்நிலை உருவாக்கி கொண்டிருக்கின்றான். அந்த பாதையை நான் பயணித்துக் கொண்டிருக்கும் காரணமாக எந்த ஒரு சிறு துன்பமோ கவலையோ தீண்டவில்லை. இது இந்த உலக வாழ்க்கையில் சொற்க வாழ்க்கை, கவலையும் பயமும் தீண்டாத வாழ்க்கை. அவன்தான் கற்பக்கோடைகளில் ஒவ்வொருடைய கற்பக்கோடரை, மனம் என்பது கற்பக்கோடரை. நாளைய வாழ்க்கையினுடைய உங்களுக்காக உருவாகக்கூடிய, வெளிப்படக்கூடிய, டெலிவரி ஆகக்கூடிய ஒரு வாழ்க்கை, பொழுது புடரக்கூடிய ஒரு வாழ்க்கை. ஒவ்வொரு நாள் பொழுது புடறுதலும் ஒரு டெலிவரி டைம். நீங்கள் இறந்து மரணித்து பிறகு நீங்கள் உயிர் பெறுகின்றீர்கள். காலையில் முந்தைய நாள், நேற்றைய நாள், கடந்த கால நாள், இறந்த கால வாழ்க்கை என்பது உங்களுக்கு தெரியும். இதன் அடிப்படையை கொண்டுதான் பாஸ்ட், ப்ரெசன்ட், ஃபியூச்சர். பாஸ்ட் இஸ் டெட், நேற்று வாழ்க்கை முடிந்து இன்றைய வாழ்க்கை தொடங்குகின்றது. ஒவ்வொரு நாளும் நீங்கள் கர்ப்பக்கோடலைகளிலிருந்து ஒரு சுகமான சூழ்நிலை வெளிப்படுத்தப்படுகின்றீர்கள். இன்னும் பார்வைக்கு புறப்படவில்லை, ஆனால் உங்களுடைய மனதில் சுகமதை அறிவிக்க வேண்டும். அழகான வாழ்க்கைக்காக நீங்கள் உயர்ந்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதை. இன்று இருக்கக்கூடிய ஒரு மனதினுடைய சுகம், இவ்வளவு காலம் நான் எதிரே மறந்துவிட்டேனோ அவை அவ்வளவும் புதுப்பிக்கப்பட்டு அந்த கர்ப்பக்கோடலைகளில் அது பசுமையானதாக இருக்கலாம், அது உலர்ந்து கொண்டதாக இருக்கலாம், மறந்துவிட்டீர்கள் இருக்கலாம், அவ்வளவும் ஒன்று சேர்க்கப்படுகின்றது. நாம் அமைதியோடு இருக்கும் காலமெல்லாம் நாம் உருவாகி கொண்டிருக்கின்றோம். தான் நாடிய விதத்தில் உங்களை படைக்கின்றான். எவ்வளவு அழகு கூட்டம் அழகூட்ட முடியுமோ உங்களுடைய வாழ்க்கைக்கு, அந்த அழகூட்டுதலை கொண்டு உங்களுக்கு அந்த சூழ்நிலையில் வாழ வைக்கின்றான். அந்த சூழ்நிலைகள் முதலில் மனம் கிரகிக்கிறது. ஒரு சூழ்நிலையை மனம் கிரகிக்கிறது, அதன் பிறகுதான் அந்த சூழ்நிலை அனுபவிக்க முடிகின்றது. அந்த மனத்திற்குரிய தெம்பு இல்லாமல் உங்களுடைய சூழ்நிலை அனுபவிக்க முடியாது. என்றென்றும் சாந்தமும் சமாதானம் நிலைத்திருக்க வேண்டும். உங்களுடைய உள்ளத்தில் எந்த கலங்கமோ கவலைகளோ இருக்கக்கூடாது, கலவரங்கள் இருக்கக்கூடாது, நிகழமா நிகழாது என்ற கலவரங்கள் இருக்கக்கூடாது. நிச்சயமாக சத்தியமாக இணைந்து உள்ள ஒரு வாக்கு உங்களுடைய மனதை பேணிக்கொள்ளுங்கள். அந்த கர்ப்பம் சிதைந்து விட வேண்டாம். எப்படி தாய்மை அடையக்கூடிய அந்த ஒரு பெண் கர்ப்பம் தரித்திருக்கும் பொழுது பார்த்து நடங்க அதிர்ச்சி கொடுத்துடாதீங்க, கர்ப்பம் கலைஞ்சிடும் பயம் இருக்குதோ. அதே மாதிரி மனசில் இருக்கக்கூடிய ஒரு சுகமான எண்ணத்தை உங்களுடைய அறிவை கொண்டு வரிசை பார்த்து நடக்காதே இது அப்படின்னு ஒரு பயம் வர கலர் வர அது கலைஞ்சி போகக்கூடிய தன்மை உண்டு. சாந்தமும் சமாதானமும் நிலைத்திருக்கும் காலமெல்லாம் உங்களுக்கு அந்த துன்பங்கள் ஒருபோதும் நிகழப்போவதில்லை. நீங்கள் எவற்றையெல்லாம் நாளைக்கு ஒரு கஷ்ட நலகன் நினைக்கிறீங்களோ அந்த கஷ்டம் நிகழ்வதற்கு முன்பாக முந்தைய நாள் பெரும் பயத்தோடு இருக்கிறேன் நாளைக்கு நிகழ்ந்து போயிருன்னு சொல்லிட்டு எவ்வளவோ காலங்களில் அது நிகழ்வதில்லை. கடவுள் காப்பாற்றுவார்னு சொல்லுவீங்க. இன்னைக்கு அவன் வந்து எதிர்ப்பான், வந்து எனக்கு கஷ்டத்தை கொடுப்பான், கலங்காலம் வந்து நிற்பான், நான் எதிர்பார்த்தேன், எப்படி சமாளிக்க போறேன்னு தெரியலையே, நான் மனசு வச்சுருந்தேன், ஆனால் வரல. சில சமயங்களில் வந்தார், நான் நினச்ச மாதிரி ஒன்றும் பண்ணல, அவர் சமாதானமாக போயிட்டார்னு சொல்லுவோம். இது எப்படி நிகழ்ந்தது? உங்களுக்கு அறியாத ஒன்று எப்படி நிகழ்ந்தது? நீங்கள் அறிந்த அந்த துன்பங்கள், அந்த கஷ்டங்கள், மனவேதனைகள் நிகழவில்லை, பயந்தீர்கள். அந்த பயபக்தி உங்களை காப்பாற்றியது. எனக்கு எதுவும் தெரியாது என்று கைவிரித்த அந்த பயபக்தி உங்களை காப்பாற்றியது. நான் வந்தால் சமாளித்துக் கொள்வேன் என்ற அந்த திமிரோடு படுத்திருந்தால் மறுநாள் விடிவு உங்களுக்கு மோசமாக இருந்திருக்கும். ஆனால் பயத்தோடு தூங்கச் சென்றேன். அந்த பயம் இறைவனிடம் ஏற்றுக்கொள்ளப்பட்டதாயிற்று. பயபக்தியின் காரணமாக எனக்கு தெரியாது என்ற பணிவு வந்தது. நான் நாளைக்கு சமாளித்துக் கொள்வேன் என்ற அந்த எண்ணம் இல்லை, பயம். பயத்தின் காரணமாக ஒரு அமைதியை கொடுத்து தன் புறத்தில் ஏற்றுக்கொண்டு துக்கத்தை கொடுத்தான். எந்த கடன் கொடுத்தவர் என்னை நான் மறுநாள் பார்க்க நினைச்சாரோ அவருடைய மனதுக்கு மறுநாள் புதிய உணர்வாக கொடுத்து சுகத்தை கொடுத்தான், அமைதி அளித்தான். அவர் மனதுக்கு தோன்றியது பரவாயில்ல, விட்டுடலாம், அவங்க முடியாதுன்னு சொல்லிட்டு அங்கே தரப்போகிறாங்க, தரமும் தரட்டுங்கிற அந்த எண்ணத்தை அங்கே கொடுத்தான். அப்படி போய் கேட்கலான்ற போது சமாதானத்தை கேட்டுட்டு போகிறாங்க, இவ்வளோதான். மனதில் இருக்கின்றது ஒருவருடைய கூட்டு வாழ்க்கையினுடைய அடிப்படை. இறைவன் தன் நாடியவர்களையும் ஒன்றிணைக்கின்றான், பயபக்தியுடையவர்கள் அனைவரையும் ஒன்றிணைக்கின்றான். ஒருவர் மற்றவருக்கு நற்செய்தி குறிக்கொள்பவர்களாக தாங்கள் உதவுவேன் என்று கூற முடியாது. நீங்கள் தான் உதவ வேண்டும் என்று அவரும் மனதில் கொண்டு உங்களுடைய அணுகவில்லை. ஒவ்வொருவரும் தனித்தனி முறையே பயபக்தியோடு வாழ்கின்றார்கள், அவர்களை ஒன்றிணைக்கின்றான். இவர்கள் தங்களுக்குள் சத்தியத்தை கொண்டு பரிமாறிக்கொள்வார்கள். இறைவனுடைய வாக்கு உண்மையானது, இறைவனை நம்பிக்கை கொடுங்கள், பொறுமையாக இருங்கள் என்ற அந்த சத்தியத்தை வேறு எதனையும் அவர்கள் பகிர்ந்து கொள்ள முடியாது. அதைத் தவிர வேறு எதையும் அவர்கள் விரும்ப மாட்டார்கள். இங்கே நீங்கள் வந்திருக்கிறது காசு பணத்துக்காக வரல, ஒரு நல்ல செய்திக்காக தான் வந்திருக்கீங்க. பொழுதுபட்டவர்கள் அதே நேரம் நற்செய்தோடு புலர வேண்டும். நான் இன்று புதிய மனிதனாக படைக்கப்பட்டிருக்கின்றேன், அதனால் தான் இந்த நேரம் சிறப்பான நேரம். வெயில் காயும்போது 10 மணிக்கு 11 மணிக்கு ஒரு கூட்டங்கொட்டி பேசும்போது அசுகமான நேரம் அல்ல. புதிய உருவாக்கத்தோடு புதிய விடுதல் நமக்காக ஆரம்பிக்கும் பொழுது என்னுடைய மனமும் நேற்றைய இறந்த காலத்தை விட்டும் வெளிப்பட்டு இருள் சூழ்ந்த நிலையில் அடுத்த நாள் பொழுதுபடுகிற பொழுது என் மனதின் தெளிவை கொண்டு பார்க்க வேண்டும் என்பதற்காக வேண்டி வந்திருக்கின்றீர்களே தவிர, பழைய காலத்தில் வாழ்ந்து அப்படியே முடிக்கும் பொழுது நேற்றைய செய்தி அவ்வளவு கொண்டு வந்து பயத்தோடு வாழ்வதும், கஷ்டங்களோடு வாழ்வதும், இறந்த காலத்தை நிகழ்காலமாக்கி கொண்டு வாழ்வதும் ஒருபோதும் இனி நமக்கு ஆகமாக்கப்பட்டது என்பதை அறிய வேண்டும். இன்றைய நாள் உங்களுக்காக விடிவாக இருக்கக்கூடிய ஒரு புதிய நாள். நேற்றைய நாள் இல்லை. நேற்றைய நாளில் அவ்வளவு தீமைகளையும் நான் நீக்குகின்றேன். எனக்கும் உங்களுக்கும் இருக்கக்கூடிய பகைமையை நான் நீக்குகின்றேன். இறைவனை மறந்த வாழ்க்கையை நான் விட்டு விலகுகின்றேன். இறைவனை நினைவு கூர்ந்த வகையில் எனக்காக புதிய ஒரு உருவாக்கம், எனக்காக டெலிவரி ஆகி இருக்கக்கூடிய ஒரு செய்தி என்ன, அந்த உண்மை என்ன, மனதிற்குரிய சுகம் சத்தியத்தை அறிவிக்கின்றது. நீங்கள் நேர்மையான பாதையில் அழகான திசையை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றீர்கள். உங்களுடைய வாக்கானது இளைய வாக்கானது நெருங்கி கொண்டிருக்கின்றது. இந்த சமாதானமும் சாந்தமும் அழகும் அதை அறிவித்துக் கொண்டிருக்கின்றது. எனவே உங்களுடைய மனதை நீங்கள் கலங்கப்படுத்திக் கொள்ள வேண்டாம். இறைவனுக்கு நன்றியுணர்வோடு எங்கள் இறைவனை எங்களுக்கு சமாதானத்தை அதிகரித்துக் கொடு. உன் வாக்கின் மீது சமாதானம், நீ கொடுத்த வாக்கு உறுதியின் மீது சமாதானம், நிகழும் என்ற சமாதானம், நம்பிக்கையின் உறுதியையும் கொடுப்பாய்கள் என்ற அந்த பிரார்த்தனையோடு நாம் இருக்க வேண்டும். அந்த எண்ணத்தோடு நாம் இருக்க வேண்டும். அவன் தான் நாடியபடி உங்களை உங்களுடைய கற்க குரல்களில் உருவாக்கி கொண்டிருக்கின்றான். அவனைத் தவிர அழைப்பதற்கு உரியவன் எவனும் இல்லை. எந்த ஒரு மனிதனுடைய அறிவின் ஆற்றலையும் விட மிகையானது. நிச்சயமாக அவன் உங்கள் வாழ்க்கையை தன் ஞானத்தை கொண்டு வழிநடத்திக் கொண்டிருக்கின்றான். நான் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியமும் அழகாக நிறைவேறி கொண்டிருக்கின்றது. இது இறைவனுடைய ஞானத்தை கொண்டு நான் உண்ணக்கூடிய உணவு ஒவ்வொன்றும் எனக்கு அழகான முறையில் உயிராற்றலாக அது வெளிப்பட்டு கொண்டிருக்கின்றது. இதுவும் ஞானங்களில் உள்ளது. நீங்கள் எவ்விதம் உண்கின்றீர்கள், எவ்வளவு உண்கிறீர்கள், எவ்வளவு வளர்க்கின்றீர்கள், எப்படி சுவைக்கின்றீர்கள், அவ்வளவுமே இறைவனுடைய ஞானங்களை கொண்டு பொறுமையை கொண்டு வாழக்கூடிய இந்த வாழ்க்கை அவ்வளவுமே ஞானங்களை கொண்டு வாழக்கூடிய வாழ்க்கை. ஃபாஸ்ட் ஃபுட் ஜங்க் ஃபுட்னு சொல்லிட்டு இருக்காங்க. இது வெளியில் வச்சு வைக்கிறாங்க, அதில் அசுத்தங்கள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஃபாஸ்ட் ஃபுட்டுக்கு அர்த்தம் அவசரமாக சாப்பிட்றது, வெளியில் போய் சாப்பிட கிடையாது. பொறுமையோடு சாப்பிடக்கூடிய ஒவ்வொரு உணவுமே உங்களுக்கு உயிரோட்டு கொடுக்கும். அவசரமாக செய்ய சாப்பிடும்பொழுது அவசரத்தில் நடக்கக்கூடிய எந்த ஒன்றுமே தவறிவிட்டது என்று பொருள். பெரும் தவறுகள் நிகழும், அடிபடும் போது மட்டும்தான் அந்த அவசரப்பட்டு அதனால் உணர்ந்துட்டு நினைப்பீங்க. கொஞ்சமாக அவசரப்படும் போது அது கொஞ்சமாக அடிப்படுறது தெரியறது கிடையாது, உணர்வு இல்லாததன் காரணமாக. ஒரு சின்ன அவசரம் இருக்கட்டும், அந்த செகண்டே ஒரு தடையை நீங்கள் உணர்வீங்க. அதை உணரணும், அவசரப்படும்போது அவசர பேச்சுக்கணும், அவசர செய்கைகள் எதுவாக இருந்தாலும் சரி, அங்கு ஒரு தடையும் ஒரு பாதகமும் அல்லது பெரும் தவறுகளோ இழப்புகளோ நிகழ்ந்துவிடும். இழப்புகள் நிகழ்ந்தால் மட்டும்தான் ஒரு கஷ்டம் நிகழ்ந்துவிட்டது என்று எண்ணிக்கொண்டிருக்கின்றோம். அவ்விதமாக ஒவ்வொரு அவசரத்திலும் பெரும் தவறுகள் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன. கவனிக்கக்கூடிய உணர்வு இல்லாத காரணமாக அவற்றை நாம் திருத்திக் கொள்வதை முயற்சிப்பதில்லை. பொறுமையை கொண்டு வாழ வேண்டும் என்று திருத்திக் கொண்டு வாழ முயற்சிப்பதில்லை. பொறுமையில் இருக்கின்றது உங்களுடைய இறை ஞானங்கள். எந்த அளவுக்கு பொறுமையாக இருக்கிறோமோ அந்த அளவுக்கு ஞானங்களோடு வாழ்கின்றேன், எந்த அளவுக்கு அவசரப்படணும் அந்த அளவுக்கு உங்களை அறிவை கொண்டு வாழ்கின்றேன். நிச்சயமாக தவறான வாழ்க்கை, தவறுகள் வேதனைகளுக்குரிய வாழ்க்கை. இந்த அவசரமும் இந்த அறிவையும் நம்பக்கூடிய பொருளடிப்படையான வாழ்க்கையை கொண்டு வாழக்கூடிய, எனக்கு எல்லாம் தெரியும் என்ற அந்த அடிப்படையில் வாழக்கூடிய அந்த வாழ்க்கையில் பெரும் கேடுகள் இருக்கின்றன. என் அறிவை கொண்டு வாடும் பொழுது அவசரம், என் ஞானங்களை கொண்டு வாடும் பொழுது பொறுமை. பொறுமையோடு வாழ்கின்றார்களோ இறைவனால் பாதுகாக்கப்பட்டவர்கள். அவசரத்தில் யார் வாழ்கின்றார்களோ அவர்களுடைய பெருமை அவர்களுடைய இறைவனை விட்டு அவர்களை விளக்கிவிட்டது. அவ்வளவும் நெஞ்சம் சார்ந்தது தான் நாடிவதில் உங்களுக்காக உருவாக்கிக் கொண்டிருக்கின்றான். ஆக மறைவானவற்றின் பாதைகள் அவ்வளவும் இறைவனிடம் இருக்கின்றன. அத்தியாயம் 35:11, உங்களுடைய வாழ்க்கையில் எவ்விதமாக சுகமான பாதையை நீங்கள் அடைய வேண்டும் என்பதற்காக இறைவன் உங்களுக்காக அறிவிக்கக்கூடிய ஒரு நற்செய்தி. அந்த இறைவன் உங்களை மண்ணிலிருந்து படைத்தான். மண்ணின் சாரம் அது உங்களுடைய உயிரணுக்களாக மாறியது. அந்த உயிரணுக்கள் உங்களை ஒரு புதிய படைப்பாக, அது இணைந்து புதிய படைப்பாக அமைக்கிறது. ஒரு கருமுட்டை உருவாவதற்கு அந்த மண்ணின் சாரம் சாப்பிட்ற சாப்பாட்டிலிருந்து உணவு தண்ணீர் அவ்வளவு கிரகிச்சு அந்த ஒரு கருமுட்டை உருவாவதற்கு 14 ஆகின்றன. ஒரு விந்து அணு உயிர் அணு உருவாவதற்கு 16-18 ஆகின்றன. அதுவரையில் அது வெறும் கோடரை தான், கர்ப்ப கோடரை தான். அதில் என்ன இருக்கிறது என்பதை இறைவன் அறிவான். அது எப்பொழுது அது ஒரு வடிவமாக உருவாகும் என்பது இறைவன் அறிவான். ஆகவே பொறுமையை மேற்கொள்வீர்களா? இந்த கர்ப்பக் குழந்தைகள் எதனை அமைத்திருக்கின்றனோ அதனை இறைவன் தான் அறிவான். அது எப்பொழுது உருவாகி எப்பொழுது உங்களுக்கு பிரசவமாகும் என்பதை இறைவன் நன்கறிகின்றான். எனவே உங்களுக்கு இருதயத்தில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த சுகமான செய்தியை நீங்கள் கர்ப்பத்தை பாதுகாப்பதைப் போன்று பாதுகாப்பீர்களா? உங்களுடைய அறிவு என்ற கேட்டை கொண்டு அந்த கர்ப்பத்தை கலைத்துடுவீர்களா? இல்லை என்று நம்பிக்கை கொள்வது பாதுகாப்பது, இதெல்லாம் நடக்காது என்று அவநம்பிக்கை கொள்வதும் அலட்சியப்படுத்துவதும் நமக்கு நாமே அந்த கர்ப்பத்தை நாம் சிதைத்துக் கொள்கின்றோம் என்பதற்கான அந்த அடிப்படை. இன்னைக்கு எனக்கு என்ன ஒரு சுகம் இங்கே அறிவிக்கப்பட்டிருக்கிறதோ அது நாளைய நாள் ஒரு நாளில் அது உங்களுக்காக சுகமான அழகான வாழ்க்கையினுடைய பிரதிபலிப்பாக உங்களுக்கு ஒரு அன்பளிப்பாக கொடுக்கப்படக்கூடிய அந்த இதய ஆற்றலினுடைய வெளிப்பாடு. அதிலிருந்து இருக்கக்கூடிய ஒரு உயிராற்றல் மிக்க ஒரு படைப்பு உங்களுக்கு நிகழும். அதுவரையில் நீங்கள் உங்களுடைய மனதை சமாதானமாக பாதுகாத்துக் கொள்ளுங்கள். எந்த விஷயத்தை கொண்டும் நாளைக்கு இதான் செய்யப்படுறேன் நாளைக்கு இதை செய்யப்படும் சொல்லாதீங்க. உங்களுக்காக விதிக்கப்பட்டது இன்றளவும் அவன் பொறுத்திருந்து நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது. எந்த அளவுக்கு நான் அமைதியாக இருக்கணும் அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலை இறைவன் படைத்தது. எந்த அளவுக்கு அவசரப்படுகின்றனோ அதை நீக்கிக்கொண்டு நான் வாடப்போகின்றேன் என்ற அந்த அவசரத்தில் என்னுடைய சூழ்நிலையை நான் நிச்சயமாக நாசமாக்கிக் கொண்டேன். அங்கு இயற்கையின் சூழ்நிலை உயிராற்றல் கொள்ளக்கூடிய சூழ்நிலை இல்லை, எனக்கு பாதகமான சூழ்நிலை உருவாகின்றது, நோய்கள் இங்கு ஆரம்பமாகின்றன. எனக்கு சமீபமாக இந்த உயிர் மூச்சிலிருந்து ஆரம்பமாகிறது என்னுடைய நோய். பதற்றத்திலும் அவசரத்திலும் என்னுடைய மூச்சு தடுமாறுகிறது. என்னுடைய உயிர் மூச்சை கிரகிக்கவில்லை நான். என்னுடைய அறிவின் காரணமாக தகர்க்கப்பட்டுவிட்ட இந்த இயற்கையினுடைய கேடுகளிலிருந்து நான் சுவாசிக்க ஆரம்பிக்கின்றேன். இதிலிருந்து நோய்கள் உருவாகின்றன. எப்பொழுது நீரோட்டமுள்ள நீரோட்டம் போன்ற அழகான சுமூகமான மூச்சுக்காற்றும் அழகான சுவாசங்களும் நிறைவான அந்த சுவாசத்தினுடைய உயிரோட்டமும் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றதோ, உங்களுடைய சூழ்நிலை இறைவனால் அமைக்கப்பட்ட அந்த சூழ்நிலையை நீங்கள் பாதுகாத்துக் கொண்டிருக்கின்றீர்கள். நீங்கள் உங்களுடைய இறைவனை கண்ணியப்படுத்தி அவ்வளவும் உங்களுடைய உள்ளத்திலிருந்து உருவாகக்கூடிய நற்செய்திகள். அவன்தான் உங்களை ஒன்றும் இல்லாத நிலையிலிருந்து ஒரு கருவாக உருவாக்குகின்றான். ஒரு குறிப்பிட்ட காலத்தவணையின் மீது அதுவரையில் அது வெறும் வெற்றிடம்தான். சினைப்பையாக இருக்கட்டும், அது ஒரு வெற்றிடம். 12 ஆண்டுகள் ஆகும் வரையிலும் விந்துப்பையாக இருக்கட்டும், அது ஒரு வெற்றிடம். 16 ஆண்டுகள் ஆகும் வரையில் நம் பார்வைக்கு வெற்றிடம், ஆனால் இறைவனுடைய அமைப்பில் அது ஒரு புகலிடம். உங்களுக்காக நாளைய வாழ்க்கைக்கான அழகான வாழ்க்கைக்காக நீங்கள் விரும்பி கேட்கக்கூடிய அந்த உங்களுடைய சந்ததிகளுக்காக உருவாக்கப்பட்டுக்கூடிய அதில் இறைவனுடைய ஆற்றல் எப்பொழுது வெளிப்படும் ஒரு குறித்த காலத்துவனின் மீது. அதே போன்று இங்கு எதுவுமே இல்லாதது போன்று நினைக்கின்றீர்கள். இறைவனுடைய ஆற்றல் அங்கு உங்களுடைய விருப்பமாக அமைந்துவிட்டது. அந்த விருப்பத்தை நீங்கள் படைப்பவர்கள் இல்லை, கற்பனையாகிக் கொண்டு உலகத்தில் இருக்கக்கூடிய மண்ணின் அடிப்படையை கொண்டு ஒரு பொருளை அமைத்துக் நான் கண்டுபிடித்துவிட்டேன் என்று கூறாதீர்கள். அதில் உயிர் இல்லை, உயிரோட்டமாக இருக்க வேண்டும். உங்களுக்கு உயிரோட்டம் கொடுக்கக்கூடிய ஒரே அமைப்பு இந்த மனம் ஒன்றுதான். இந்த கருவிகளில் மனம் கிடையாது, உயிர் கிடையாது, உங்களை வழிநடத்தக்கூடிய எதுவும் கிடையாது. வழிநடத்தக்கூடியது இங்கு தான் இருக்கின்றது. இதை நான் உபயோகிக்கும் போது தவறாக உபயோகிக்கும் பொழுது இங்கு கூறுகின்றது தவறு, வேண்டாம் விட்டுடுங்கள், நன்மையாக உபயோகித்துக் கொள்ளுங்கள். ஒருத்தன் திட்டும் பொழுது அவசரத்தில் எடுத்து திட்டாதீங்க, வேண்டாம். நீங்கள் போய் திட்டுங்க, உங்களுடைய இந்த நடைப்பயணம் ஒரு களைப்பை ஏற்படுத்தும். உங்களுடைய அந்த வேகமும் குறைஞ்சி போகும். கொஞ்சம் சோல்வாகி கொஞ்சமாக திட்டுவீங்க. இதை எடுத்துக்கிட்டு உற்சாகமாக திட்டாதீங்க. கையில் கிடைச்சிட்டாங்கிறதுக்காக வேண்டி பொறுமையை மேற்கொள்ளும் பொழுதெல்லாம் உங்களுடைய காலம் ஒரு கனிந்த காலமாக மாறுகின்றது. உங்களுடைய உத்வேகம், உங்களுடைய உற்சாகம் அவ்வளவு மிதப்படுத்தப்படுகின்றது. உங்களுடைய கோபம், ஆத்திரம் அவ்வளவுமே மிதப்படுத்தப்படுகின்றது. காலத்தின் மீது சத்தியமாக இறைவனுடைய ஆற்றல் உங்களுடைய அறிவை மிகக்கூடியதாக இருக்கிறது. கனிவோடு வாழக்கூடிய வாழ்க்கையையும் பணிவோடு வாழக்கூடிய வாழ்க்கையையும் இறைவன் தனக்கு உகந்த அந்த இறை வழிபாடாக எடுத்துக்கொள்கின்றான். இது இறைவனை வழிபடுவதும் இறைவனை போற்றுவதும் அவனுடைய திருப்தியை மேற்கொள்ளக்கூடிய வாழ்க்கையை நான் மேற்கொண்டிருக்கிறேன் என்பதற்கான அடையாளமும் ஆகும். உங்களுடைய வாழ்க்கையை இன்று முதலாக ஒரு சுகத்தின் அடிப்படையை கூடிய வாழ்க்கையாக, உங்கள் கர்ப்பத்தை பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய வாழ்க்கையாக, இறைவன் உங்களை அந்த குழந்தைகளில் வெறுமையிலிருந்து படைக்கிருக்கின்றான், நீங்கள் அறியாத ஒன்றிலிருந்து படைக்கிருக்கின்றான் என்பதையும் நீங்கள் அறியுங்கள். பின்னர் ஒரு துளியாக நீங்கள் மாறுகின்றீர்கள். 35:11 மண்ணின் சாரத்திலிருந்து 14 ஆண்டுகள் கழித்து ஒரு துளியாக நீங்கள் மாறுகின்றீர்கள். அதிலிருந்து உங்களை படைக்கின்றேன். படைப்பினுடைய ரகசியத்தை இறைவன் உங்களுக்காக ஆக்குகின்றான். உங்களை துணைகளாகவும் ஆக்குகின்றேன். ஒருவருக்கொருவர் நற்செய்தி சொல்லிக்கொள்ளக்கூடிய துணைகளாக ஆக்குகின்றேன். இப்பொழுது கூறிக்கொண்டிருப்பதை போன்று எந்த நற்செய்தி இருக்கின்றதோ பொறுமையை மேற்கொள்ளுங்கள், அமைதி மேற்கொள்ளுங்கள். அதற்கு ஒரு உருவம் கொடுத்து நீங்கள் அதனை பின்பற்றி கொண்டிருக்காதீர்கள். இதுதான் வாழ்க்கை என்று. சுகமான வாழ்க்கையை வாடுங்கள் என்று இருக்கும் பொழுது ஒரு வேலை, ஒரு படிப்பு, ஒரு பணம், இதை கொண்டுதான் சுகமான வாழ்க்கை என்று எண்ணாதீர்கள். உணவு சுகமான வாழ்க்கை. உங்களுடைய அறிவை கொண்டு நீங்கள் உணவை படைப்பவர்கள் இல்லை. உங்களுடைய அறிவை கொண்டு அந்த உணவுக்கு நான் படைக்கின்றேன் என்று கூறும் பொழுது அந்த உணவுக்கு விஷத்தை நீங்கள் ஊட்டி படைக்கின்றீர்கள். அதனுடைய படைப்பு இறைவன் படைப்பை போன்று இருக்கின்றது, ஆனால் அதில் இருக்கக்கூடிய சுகமோ இல்லை, அது ஒரு விஷம். யாருக்காவது வந்து குணம் சரியில்லைன்னு சொன்னால் செயற்கை சரியில்லைன்னு சொல்லுவோம். நீ பழகக்கூடிய அந்த சமுதாயம் சரியில்லை, அந்த சூழ்நிலை சரியில்லைன்னு சொல்லுவோம். இது உண்மையாக இருந்தால் இன்னைக்கு நாம் ஒரு மரத்தை போட்டு ஒரு சிறுநீரை போட்டு அதில் பல உரங்கள், கெமிக்கல்ஸ் எதுவுமே உயிர் கிடையாது, இதை போட்டு ஒரு விஷமான நிலமாக ஆக்கி அந்த விஷ நிலை நிலத்திலிருந்து உங்களுக்கான ஒரு செடி, ஒரு மரமாக, ஒரு பயிர்களாக விளையும் பொழுது அது அந்த சாரத்தை கொண்டு வளர்கிறதா இல்லையா? விஷத்தன்மையை கொண்டு பசுமை புரட்சி என்று கூறிக்கொண்டிருக்கின்றோமா, உயிர் ஆற்றலை கொண்டு இறைவன் கொடுக்கக்கூடிய அந்த ஒரு பயிர் விளைச்சலுக்கு இணையாக நம்முடைய அறிவை அதிகமாக ஆக்கி நான் பசுமை புரட்சி செய்து கொண்டிருக்கின்றேன், அந்த கடவுள் செய்வதை விட நான் அதிகமாக செய்ய சொன்னாங்களே இல்லையா? இப்போ உங்களுடைய நிலைமை என்ன? இதை கொண்டு நீங்கள் உங்களுடைய அறிவாற்றல் என்று பசுமை புரட்சி செய்தீர்களோ அவ்வளவு உணவும் உங்களுக்கு கேடு. ஒவ்வொரு பருக்கையும் ஒவ்வொரு பயிரும் ஒவ்வொரு துளி தண்ணீரும் ஒரு ஒரு அணு சுவாசிக்கக்கூடிய காற்றும் விஷமாக மாறியிருக்கிறது. இதை நீக்கிக் கொள்ளுங்கள். இப்பொழுது இதை நடவடிக்கை நான் கவலைப்பட வேண்டாம், சூழ்நிலை மாற்றுப்போன் நான் தான். ஒரு வெள்ளம் ஏற்படட்டும், அவ்வளவும் அடித்து கொண்டு போகிறது உங்களுடைய பயிர்கள், அவ்வளவுமே இந்த விஷச்செடிகள் கூடாது என்று அடித்து கொண்டு போகின்றது விவசாயிகள் கவலை. ஆனால் நிகழ்ந்தது நல்லது. பூமியையும் சுத்தப்படுத்தி, வானத்தையும் சுத்தப்படுத்தி, காற்றையும் சுத்தப்படுத்தி, நிலத்தையும் சுத்தப்படுத்தி, அதில் இருக்கக்கூடிய கழிவுகள் அவ்வளவையும் நீக்கி மண்ணை வளமாக ஆக்கி இப்பொழுது அதில் விளையக்கூடிய அந்த பயிர் உங்களுக்கு உங்களுடைய குழந்தைகளுக்கும் சந்தைகளுக்கு அழகாக இருக்கும். அதை உண்ணக்கூடிய ஆடு மாடுகள் தடைக்கும், அதில் இருக்கக்கூடிய பால் உங்களுக்கு சுவையாக இருக்கும். வயிற்றுக்கும் சாணத்துக்கும் இடையே அந்த கலப்பற்ற பாலை உங்களுக்காக அறிவிக்கின்றான், கொடுக்கின்றான் தூய்மையான பாலை. சாப்பிட்ட உணவு வயிற்றுக்கு செல்கின்றது, வயிற்றிலிருந்து இறுதியாக சாணமாக மாறுகின்றது. இதற்கிடையில் அவற்றின் வயிற்றுக்கும் சாணங்களுக்கும் இடையே கலப்பற்ற பாலை, தூய்மையான பாலை நாம் உங்களுக்காக கொடுக்கின்றோம். நீங்கள் நன்றி செலுத்துவீர்களாக. படைப்பவன் அவன் தான் என்று இந்த நன்றி உணர்வு காற்று முதலாக, தண்ணீர் முதலாக, உணவு வரையிலும் உங்களுடைய தொழிலை நம்பியோ பிறகு உங்களிடம் காசு பெற்றுக்கொண்டோ இதை நான் தரவில்லை. நல்லுணர்வு பெற்றவர்களாக இருப்பீர்களானால் உணவுக்கு விலை பேசுவதை போன்ற ஒரு தரித்திரம் அந்த சமுதாயத்துக்கு கிடையாது. நீங்கள் இன்று உங்களுடைய ஆட்சியாளர்களுக்கு எஜமானர்களாக வர வேண்டும் என்றார். உணவு என்ற பற்றாக்குறை தரித்திரம் நம்மை தீண்டக்கூடாது. இது உங்களுடைய இறைவன் உங்களுடைய கர்ப்பக்கோளரில் வைத்திருக்கக்கூடிய வாழ்க்கையின் ஆதாரம். எதற்காக உணவுக்கு விலை? நீங்கள் உங்களுடைய மனதை கேளுங்கள். உணவுக்கு விலை தேவையில்லையே? ஏன்? விவசாயிகள் தான் உணவை படைக்கின்றார்கள், அவர்களுக்கு கொடுக்க வேண்டும். விவசாயிகள் கொடுக்கலன்னு சொன்னால் விவசாயிகள் எப்போதுமே ஒரு கோமணத்தோடு தான் இருக்காங்க, படைக்கிறவங்க அவங்க உண்மையாக இருந்தால் அவங்கள தான் செடி பார்க்கணும், நீங்கள் தான் எலும்பு தூளமாக இருக்கணும், நீங்கள் தான் உடம்பை வளர்த்துட்டு இருக்கீங்க. விவசாயிகள் எலும்பு எண்ணிருந்தான் அப்படி இருக்காங்க. அவங்க படைப்பதாக இருந்தால் அவங்கள ஒழுங்காக இருக்கணும். எப்படி அவங்க இவ்வளோ மோசமாக இருக்காங்க, நீங்கள் நல்லா இருக்கீங்க? விவசாயிகள் காப்பாற்றப்பட்டதாக தெரியலையே. என்கிட்ட காசு வாங்கிட்டு போயிட்டு விவசாயிகளை நீங்கள் செடிக்கு வச்சதாக தெரியலையே. எப்படி இவ்வளவு காசு வாங்கிட்டதுக்கு அப்புறமா விவசாயிகள் அதே கோமணத்தோடு இருக்காங்களே? நிச்சயமாக இவர்கள் பதில் சொல்ல முடியாதவர்கள். தெளிவான பதிலை சொல்லாத வரையில் அவர்கள் ஏமாற்றுக்காரர்கள் என்பதை அறிய வேண்டும். கடவுளுடைய பகிரங்கமான விரோதிகள் என்பதை அறிய வேண்டும். உயிருக்கு விலை பேச முடியாது. அவ்விதமே உயிருக்கு உயிர் கொடுக்கக்கூடிய உணவை படைத்தானே, அதற்காக விலை பேசுவீர்கள்? நாம் நன்றி கெட்டவர்களாகவும் அகம்பாவம் கொண்டவர்களாகவும் ஆணவம் கொண்டவர்களாகவும் அறிவியினர்களாக வீண் கேள்விகளையும் வீண் பேச்சுக்களையும் பேசிக் கொண்டிருப்பவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றோம். உங்களுடைய உள்ளத்தில் இப்பொழுது இறைவன் கேட்கின்றான் ஒரு கேள்வி. நீங்கள் உணவு உங்களுக்காக படைப்பவன் இறைவனா நீங்களா? எனக்கு ஒரு 20 ரூபாய் கொடுத்த அரிசி வரும்னு சொன்னான், அந்த 20 ரூபாய் என்கிட்ட இல்லைன்னு சொன்னால் அந்த அரிசி எங்கே போகுது? அரிசி படைக்கிறது எப்படி 3 மாதம் 4 மாதம் ஆகும்? நான் 20 ரூபாய் கொடுத்த 4 மாதம் கிட்ட தெரியுங்க எனக்கு, நீங்கள் படைக்கிறதா இருந்தால் இல்லையே. எனக்காக படைக்கப்பட்டதை, ஒவ்வொரு உயிரினத்திற்காகவும் படைக்கப்பட்டதை எப்படி நீங்கள் சேமித்து வச்சுக்கிட்டு பதுக்கி வச்சுக்கிட்டு பிறகு விற்பீங்க? அது காசுக்கு விலை போகக்கூடியது இல்லையே. அது உயிர் ஆற்றல் மிக்கது. அந்த உயிர் ஆற்றலை நீங்கள் படைப்பவர்கள் இல்லை, இறைவன் படைக்கின்றான். அவன் படைத்த இனத்திற்காக படைக்கின்றான். நீங்கள் யார் அதனை பதுக்குவதற்கு? அந்த கேள்வியை கேட்கும் பொழுது என் இறைவனே நீ உதவி செய். கண்டிப்பாக இவங்கள்ட்ட சொன்னால் அந்த உணவை ஃப்ரீயாக தரமாட்டாங்க. கூட்டு வாழ்க்கை வேண்டாம், மனிதர்களிடமிருந்து கெஞ்சி கூத்தாடி பெறக்கூடிய அந்த வாழ்க்கை வேண்டாம் என்றும் கேளுங்கள். நான் மகசூல்களை பெருக்குகின்றேன், அவர்களால் அதை பதுக்க முடியாது, உங்களுக்கானது. நீங்கள் உங்களுடைய நிலத்திலிருந்து எடுக்க முடியும், கை கட்டு தூரத்தை நான் வைக்கிறேன். உங்களுடைய ரோடுகளில் இடையும் அவ்வளவு தானியங்களும் அவ்வளவு காய்கறிகளும், ஏன் என்னிடம் நீங்கள் கேட்க மறுக்கின்றீர்கள்? நான் படைத்துக் கொள்வேன் என்று அந்த அகம்பாவம் தானே, அகத்துக்கு செய்யக்கூடிய பாவம். நீங்கள் விளைப்பவர்கள் இல்லை, நீங்கள் செடிகளை உருவாக்கின்றீர்கள், அதில் நீங்கள் என்று வரும்பொழுது உயிராற்றல் கிடையாது. எங்கள் இறைவனே நீ எங்களுக்கு உணவை கொடு என்று கேட்கும் பொழுது அங்கே உயிராற்றல் கிடக்கும், நோய்கள் கிடையாது. சுகமான வாழ்க்கையின் பகுதிக்கு திரும்புவோம். மனம் என்ற அந்த கர்ப்ப குறைகளிலிருந்து வெளியாக இருக்கக்கூடிய ஒவ்வொரு நாள் பொழுதையும் நாம் கவனிப்போம். சுகமான சூழ்நிலை, நான் இன்னும் அழகான சூழ்நிலை எது நோக்கி சென்று கொண்டிருக்கின்றேன், முன்னோக்கி சென்று கொண்டிருக்கின்றேன். கவலையும் பயமும் தீண்டாது. சின்ன பிள்ளைகளாக இருக்கும்போது அந்த பருவம் வர வரைக்கும் எந்த கவலையும் கிடையாது, உயிரோட்டம் பெருகிட்டு இருக்குது. அவர்களுடைய சினைப்பையிலும் அவர்களுடைய விந்துப்பைகளிலும் அந்த உயிராற்றல் பெருகிக் கொண்டிருக்கின்றது. அதை பற்றி கவலையே இல்லாமல் வாழ்ந்து வந்தார்கள். அதே போன்று கவலையும் பயமும் நீக்கப்பட்ட வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது அந்த நாள் முதிர்ச்சி அடையும் பொழுது காலத்துணையினுடைய அந்த மெச்சூரிட்டி டைம் வரும்பொழுது அன்னைக்கு தெரியும் இறைவன் யார் என்பதை. நான் படைப்பவன் இல்லை, நான் படைக்கப்பட்டவன், நான் வாழ்விக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றேனே தவிர நான் வாழ்கின்றேன் என்ற பேச்சு கிடையாது. நம்முடைய நோய்கள் இன்று முதலாக நீங்க வேண்டும், இது இறைவனுடைய வாக்கு, ஏற்றுக்கொண்டேன். அமைதியை பெணிக்கொள்ளுங்கள், அது உருவாகி கொண்டு அதனை தக்க பருவம் அடைந்தும் போது உங்களுக்கு அவ்வளோ நோய்களும் நீங்கும், உங்களுடைய சமுதாயத்திலும் நோய்கள் நீங்கும், உங்களுடைய சந்ததிகளிலும் நோய்கள் நீங்கும். இந்த இறைவனுடைய ஞானங்களைக் கொண்டு நீங்கள் வாழ வேண்டும். அவனே உங்களை துணைகளாகவும் ஆக்கினான். ஒருவருக்கொருவர் நற்செய்தி குறிப்பிட்டுக் ஒருவருக்கொருவர் சுகமான செய்திகளைக் கொண்டு பொறுமையைக் கொண்டும் அமைதியைக் கொண்டும் வாழக்கூடிய வாழ்க்கையின் மீது உங்களை அமைப்பவர்களாக இருக்கின்றார்கள். அவன் அறியாமல் இந்த சுகமான மனநிலையை கொண்டு கர்ப்பம் தரிக்க வேண்டும். அவன் அறியாமல் இந்த கர்ப்பம் நிகழக்கூடாது, அவனுடைய பயபக்தியின் மூலமாக நிகழ்கின்றது. ஒவ்வொருவருக்கும் இந்த பயபக்தி இருக்கின்றது, கர்ப்பம் அடைவதற்கு முன்பாகவே. இது அவனுடைய அருளிலிருந்து உள்ளதாகும். இந்த மாதம் நான் கர்ப்பம் தரிக்க வேண்டும், இந்த மாதம் எனக்கு நின்றுட வேண்டுமே நின்றுட வேண்டுமே என்ற பயம், அதனை நான் நிகழ்த்திக் கொள்வேன் என்று சொல்வதற்கு இல்லை, சொல்ல முடியாது. அடுத்த மாதம் எனக்கு பாக்கியம் கிடைக்குமா, அடுத்த மாதம் நின்றுடுமா, இப்படித்தான். இந்த பயம்தான், இந்த பயத்தின் காரணமாகத்தான் அந்த குழந்தை அழகான குழந்தையாக ஓரளவுக்கு உங்களுக்கு நன்மையை கொடுக்கக்கூடியதுமாக இதய குளிர்ச்சியமாக கிடைக்கிறதே தவிர அந்த பயம் இல்லை என்றால் பெரும் நஷ்டவாளிகளாக நாம் ஆகியிருப்போம். என்றுமே குழந்தை இல்லாமல் இருப்பதற்கு காரணமாக அமைந்துவிடுகின்றது. அப்படி பிறந்தாலும் பெரும் கஷ்டங்களாக ஏன் இதை பெற்றேன் என்ற அளவுக்கு வந்துவிடும். இந்த சுகங்களில் நாம் வாழ வேண்டும். அவன் நம்மை பாதுகாப்பதற்காக தன் மீது கடமையாக்கிக் கொண்டு ஒவ்வொரு விஷயத்தையும் உங்களுடைய மனம் என்ற கர்ப்ப குழந்தையில் வைக்கின்றான், பார்க்க முடியாத ஒன்று. அதனை உங்களுடைய அறிவை கொண்டு உருவமாக்காதீர்கள், பிறகு அந்த உருவத்தை தொடர்ந்து செல்லாதீர்கள். உருவ வழிபாடு கூடாது, உள்ளத்தின் வழிபாடு அவசியம். உள்ளம்தான் உங்களுக்கான கோயில் என்பதையும் அதில் இறை வாக்குகள் வாழ்க்கை முழுமைக்குமான அவ்வளவு செய்தியும் அடங்கியிருக்கிறது என்பதையும் அதிலிருந்து உங்களுடைய மனதிற்கு அந்த கர்ப்ப குறைகளை அறிவிக்கின்றான், இது உங்களுடைய தேவை என்பதையும். அந்த தேவை சாந்தமும் சமாதானமும் நிரம்பிய வாழ்க்கை, பொருள் அடிப்பில் கிடையாது. இந்த வாழ்க்கைக்காக வேண்டி இந்த உலகத்தில் என்னென்ன தேவையாக அவ்வளவு பொருள்களும் இடையும், அந்த விளைச்சலில் நீங்கள் வாழுங்கள். இந்த வாழ்க்கையை நம்புங்கள். இறை நம்பிக்கையும் இறை உணர்வோடு வாழக்கூடிய அந்த வாழ்வும் உங்களுடைய இறை வழிபாடாக இன்று முதலாக அமைய வேண்டும். நோய்கள் இருக்கின்றன என்று நீங்கள் கூறும்பொழுது அது வேண்டாம், நோய்கள் நிகழ வேண்டாம் என்று இறைவன் அறிவித்துக் கொண்டிருக்கின்றான். அதே நேரம் டாக்டர் இந்த டயக்னோசிஸ் செய்தது இது நிகழ வேண்டாம் என்று இருக்குது. கெட்ட வார்த்தை இந்த டாக்டர் பேச வேண்டாம்னு பயம் இருக்குது. இவங்கிட்ட வந்துட்டோம், இனிமேல் கெட்ட வார்த்தை தேவை கிடையாதுன்னு அந்த உண்மையும் தெரியும். இங்கிருந்து தப்புவதற்கு வழி இல்லை, இட்ஸ் எ ஹெல் ஹோல்னு தெரியும். அங்கே வாழ்ந்துகிட்டக்கூடிய நிலையில் இறைவனுடைய வாக்கை கேட்கறது கிடையாது. இனி நாம் கேட்க ஆரம்பிப்போம். இறை உணர்வு எங்கு உள்ளத்திலிருந்து நம்முடைய நெஞ்சத்திற்கு அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த இறை இல்லத்தை நான் கோயிலாக மசூதியாக சர்ச்சையாக இனி பாவிப்பேன். என் உள்ளத்திற்கு நிகரான பெரும் கோயில் கிடையாது என்பதை இப்பொழுது நாம் அறிய வேண்டும். மசூதிகளுக்கும் சர்ச்சுகளுக்கும் கோயில்களுக்கும் செல்வதை நாம் என்று தடை செய்ய வேண்டும். அந்த கூட்டு வாழ்க்கை, கூட்டு பிரார்த்தனை எதுவும் கூடாது. எந்த ஒரு மனிதனும் இறை உணர்வுக்கு பதிலாக ஒரு கட்டிடத்தை அமைத்துக் கொண்டு இங்கு இறைவன் இருக்கின்றான் அங்கு போய் நீ கேள், இல்லை இங்கு அவன் அறிவிப்பதை நீ கேள், ரெண்டும் கேட்கிறது தான். நீங்க கட்டின கட்டிடங்களுக்குள்ள போகும்போது நீ எனக்கு இதை கூட அதை கூட கேட்பீங்க. படைக்கப்பட்ட பொருள்களிலிருந்து இறைவனோ நான் படைக்க இருக்கக்கூடிய புதுமையான பொருளிலிருந்து உங்களுக்காக அறிவித்துக் கொண்டிருக்கீங்க. நீங்கள் அறிவுறு இல்லை, என்னிடம் நீங்கள் அமைதியை கேளுங்கள், அவ்வளவுதான். அந்த அமைதியில் உங்கள் விளையும் பொழுது எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே என்று கூறுங்கள். பெருமை அடிக்க வேண்டாம் என் முன்பாக உங்களுக்கு கிடைச்சுட்டதை குறித்து. தவறிப்போன ஒன்றை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். நீங்கள் விரும்பியதை நான் கொடுத்தேன். உங்களுடைய எண்ணங்களிலிருந்து மறைவானவற்றை நீங்கள் விரும்பும்போது அதை வாழ்க்கை முழுமைக்கும் கொடுத்தேன். படைக்கப்பட்ட பொருளிலிருந்து கிடைக்கும்பொழுது அது ஏற்கனவே அறிந்து கொண்டிருக்கின்றது. அது உங்களை விட்டு தவறப்படும் பொழுது உங்களுக்கு கவலையும் ஏற்படாது, பயமும் ஏற்படாது. இறைவனை நம்புபவர்களுக்கு என்னை விட்டும் என்னுடைய நன்மைகள் தவறும் பொழுது கவலையோ பயமோ தீண்டாது. இறை உணர்வோடு வாழ்பவர்களுக்கு உள்ளந்தான் கோயில் என்று அந்த மாபெரும் கோயில் தஞ்சமடைபவர்களுக்கு தவறுகள் நினைவற்றும் தவறும் பொழுது அப்பொழுதும் கவலை கிடையாது. எப்பொழுதும் சாந்தமும் சமாதானம் இந்த வாழ்க்கை. இன்று முதலாக நமக்கு வறுமையும் கிடையாது, நோயும் கிடையாது. இறைவன் நமக்காக படைப்பவன். உணவுக்கு விலையில்லாத அந்த அரசாங்கத்தை நீ எங்களுக்காக அமைப்பாயாக. இது நம்முடைய இன்றைய தேவையாக இருக்கின்றது. இறைவன் அதிகமாகவே உங்களுக்காக படைக்க இருக்கின்றான் என்று நீங்கள் ஏற்றுக்கொண்டான். உங்களுக்காக உலகம் முழுமையிலும் படைக்க இருக்கின்றான். கைகளுக்கு எட்டிய தூரத்தில் தானியங்களும் பயிர்களும் காய்கறிகளும் உங்களுக்கு தேவையான அவ்வளவும் உங்களுக்காக இருக்கின்றது. எவனும் அதை படைக்க முடியாது, எவனையும் அதை பதுக்க முடியாது, அவர் சேகரிக்கும் தேவையில்லை. என்றென்றும் உங்களுக்கான நல்விளைச்சல்கள் இருக்கின்றன. ஆகவே நீங்கள் எவருக்கும் வேலை செய்ய வேண்டிய அவசியமும் இல்லை, தொழில்களும் தேவையில்லை, ப்ரொஃபஷனும் தேவையில்லை. எப்பொழுது உங்களுக்கு உணவு கிடைத்து விட்டதோ திருட்டு மனம் இருக்காது. அங்கு நீங்கள் தாராளமான படைத்தவர்களாக இருப்பீர்கள். திருட்டுத்தனம் இல்லாத காரணமாக நயவஞ்சகமும் துரோகமும் கிடையாது. நீங்கள் அன்பானவர்களாக ஒருவருக்கொருவர் உபகாரிகளாக இருப்பீர்கள். உபத்திரவம் இல்லாதவர்களாக இருப்பீர்கள். உங்களுக்கு நோய்களும் கிடையாது. திருட்டுத்தனம் இல்லாத காரணமாக போலீஸ் டிபார்ட்மெண்ட்டும் வேண்டாம், கோர்ட்டும் வேண்டாம், பிரைம் மினிஸ்டரும் வேண்டாம், சீஃப் மினிஸ்டரும் வேண்டாம். நாடுகளும் தேவையில்லை. நாடுகளை கலைந்து ஒரே பூமியாக மாறும் உங்களுக்காக வேண்டி. நம்புங்கள், விரும்புங்கள். உங்களுடைய வாழ்க்கை இன்று முதலாக இந்த பூமியில் உங்களுக்காக படைக்கப்பட்டிருக்கின்றது. நான் இந்த நாட்டில் இருக்கிறேன், இந்த தேசத்தில் இருக்கிறேன், இந்த ஏரியாவில் இருக்கிறேன், இந்த பேட்டையில் இருக்கிறேன், இந்த மாதிரி கூணி குறுகி நம்முடைய வாழ்க்கை இந்த குறிக்கோளாக வேண்டாம். பரந்த பூமியில் வாழ்வோம். இன்று முதலாக இறைவனை மட்டும் ஏற்றுக்கொள்ளுங்கள். அந்த இறை உணர்வு உங்களுடைய உள்ளமாக இருக்கின்றது. அதற்கு நிகரான பெரும் கோயில் கிடையாது. இதை விட்டும் இனியும் நாம் இன்று வரையில் கூட்டு வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருந்த இந்த மசூதிகளையும் சர்ச்சுகளையும் கோயில் நம்பி செல்லக்கூடாது. அங்குள்ள பூசாரிகளும் நமக்கும் இறைவனுக்கும் தடையாக இருப்பவர்களே, அவர்களை நீக்கிக் கொள்ளுங்கள். நேரடியான தொடர்பு உங்களுடைய உள்ளத்தில் இருக்கின்றது. இந்த வாழ்க்கை இன்று முதலாக நமக்கு சீரம் சிறப்பான வாழ்க்கையாக அமைக்கின்றது. நமக்கும் நம் குடும்பத்திற்கும் சந்ததியினருக்கும் நிச்சயமாக நம்முடைய இந்த பேச்சை இறைவன் ஏற்றுக்கொண்டான். நாமும் மகிழ்த்து கொண்டோம். நாளைய வாழ்க்கை மலரட்டும்.